கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. வாசி கேட்டதான வார்த்தைகளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தையை கவனமாக கேட்கும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். தேவனுடைய வார்த்தையானது ஆதியாகமம் 1 முதல் வெளிப்படுத்தல் 22 வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாமே இந்த நேரத்துக்காகத்தான் எழுதப்பட்டிருக்கு. சொல்ற வார்த்தையே கவனமாக கவனிங்க. ஆதியாகமம் 1:1 வெளிப்படுத்தல் 22:21 வரைக்கும் இது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. எங்கன்னா இந்த காலத்துக்காக எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் வாழ்கிற காலத்துக்காக உங்களுக்காக இது எழுதப்பட்டிருக்கு. The message is from Genesis to Revelation 22. Everything that is written in the Bible, written for this hour. பைபிளில் எழுதப்பட்டது எல்லாமே இந்த நேரத்துக்கென்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி ஒருத்தர் வந்து இந்த பைபிளை தூர வச்சுட்டு மெசேஜ் புக்கை மட்டும் படிக்கிறது? எத்தனை போதர்கள் அவிதமாக இருக்கிறார்கள். இந்த பைபிளை தான் நாம் இப்பொழுது அதிகமாக படிக்கணும். சோபனத்துக்காரங்க படிக்கிறதை விட நம்ம அதிகமாக படிக்கணும். ஏனென்றால் இந்த பைபிள் முழுசுமே நம்ம காலத்துக்கென்று எழுதப்பட்டிருக்கிறது, உங்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பிரைடுக்காக எழுதப்பட்டிருக்கிறது, மெசேஜ் பீப்புளுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளோ அதிகமாக பைபிளை மெடிடேஷன் பண்ணணுங்கிறத இந்த நேரத்துக்குரிய செயலில் இருக்க மக்கள் உணர வேண்டும். நீங்களும் அவ்விதமான உணர்வு இல்லாமல் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் பரிபூர்ணம் அடைய முடியாது. இயேசு கிறிஸ்துவை ஆகாயத்தில் சந்திக்க முடியாது. நமக்கு பெர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், நமக்கு டிவைன் நேச்சர் வேணும், வேதத்தை சரியாக அணுக நமக்கு தெரிய வேண்டும். ஏதோ கொஞ்சம் தெரிஞ்ச உடனே ரொம்ப ஞானின்னு நினச்சிடக்கூடாது. பாஸ்டரை விட நமக்கு ரொம்ப நாலேஜ் இருக்குன்னு நினைக்கக்கூடாது. தேறினவன் எவன் தன் குருவை போல் இருப்பான், தேறினவன் பாஸ்டர் போல இருப்பான், ஆனால் வந்து சீசன் தன் குருவியிலும் மேற்பட்டவன் அல்ல அப்படி என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்க. பாஸ்டருடைய வேர்ட்ஸை வந்து கவனமாக கேட்கணும். நமக்கு ஆடை போல சப்மிஷன் வேணும். அந்த கீழ்ப்படுகிற ஆவி, நமக்கு ஒப்பு கொடுக்குற ஆவி வேணும், மதிக்கிற ஆவி வேணும். அப்போதான் நான் சொல்கிற வசனங்கள் உங்களுக்கு பிரயோஜனப்படும். இல்லை இந்த காலத்தில் வந்து தேவனுடைய வார்த்தையானது திறக்கப்பட்டிருக்கிறது. This is a age the book is fully revealed, fully opened. முழுசுமா திறக்கப்பட்டிருக்கு. நமக்கு முன்னால் வாழ்ந்த மக்களுக்கு அது திறக்கப்படலை, அதனால அவனுக்கு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் வராது. நாம் வாழுகிற காலத்திலே முத்திரைகள் திறக்கப்பட்டதுனாலே இந்த வேதமானது 7 முத்திரைகளினாலே முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியான இறங்கி வந்த முத்திரைகளை திறந்ததுனால இன்னைக்கு நமக்கு எல்லாமே ரிவீல் ஆகியிருக்கிறது. எல்லாமே நம்ம காலத்துக்கென்று எழுதப்பட்டது என்பதை நம்ம உணர முடியும். நம்முடைய வாழ்க்கையை அதோடு கூட ஒப்பிட முடியும். ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலை மத்தியிலே எப்படி டீல் பண்ணுகிறார், எப்படி அவர் ஈடுபடுகிறார் என்பதை கவனிக்கும் பொழுது ஒரு கண்டினியூட்டி இருக்குது. பைபிளில் ஒரு கண்டினியூட்டி இருக்குது. ஆதியாகமத்திலேருந்து அந்த கண்டினியூட்டி 22 வரைக்கும் வருது. நீங்கள் அந்த கண்டினியூட்டியில் நீங்கள் ஒரு பாகமாக இருக்கிறீங்க. பைபிள் வந்து ஒரு கண்டினியூட்டியாக இருக்குது. அது இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அப்படி இல்லை, அது ஒரு கண்டினியூட்டியாக இருக்குது. நம்ம லைஃப்பை ஆதியாகமத்திலேருந்து பார்க்க முடியும். ஜீசஸ் அண்ட் ப்ரோக்ராமை ஆதியாகமத்திலேருந்து பார்க்க முடியும். அதனால் இது ஒரு கண்டினியூட்டியாக ஒரே ஒரு ஸ்டோரியாக இருக்குது. ஒன் ஸ்டோரி இது. இதில் பல ஸ்டோரிகள் எழுதப்பட்டிருந்தாலும் இது ஒன் ஸ்டோரி தான். ஃப்ரம் ஜெனிசிஸ் டு ரெவலேஷன். இது ஒரு லவ் ஸ்டோரி. இது அன்பினுடைய அன்பை பற்றி, தேவனுடைய அன்பை பற்றியதாக இருக்கிறது. அவருடைய டீலிங் என்ன, அவருடைய ப்ரோக்ராம் என்ன, நம்ம மேல அவர் எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருக்கிறார், அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்டோரியில் நீங்கள் முடிவில் வர்றீங்க. அதனாலும் அந்த கண்டினியூட்டியை நம்ம அறிய வேண்டும். அப்பொழுது நம்முடைய பேர் ஆட்டுக்குட்டியாண்ட ஜீவபூசில் இருக்கிறது, நமக்கு ராப்சர் உண்டு என்பதை நீங்கள் நிச்சயப்படுத்தி கொள்ளலாம். அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதபடி ஏதோ கொஞ்சம் பரிசுத்தமாக இருந்தனால நம்ம ஏதோ பெரிய பக்தின்னு நினைக்கக்கூடாது. வானத்திலேருந்து நேராக நம்ம இங்கே வந்துட்ட மாதிரி நினைக்கக்கூடாது. உங்களுடைய பேச்சு, உங்களுடைய நடவடிக்கைகள் அதை வெளிப்படுத்துகிறது. ஒரு அடக்கம், ஒரு தாழ்மை, ஒரு கீழ்ப்படிதல், ஒரு சப்மி ஸ்பிரிட், ஹம்பிள் ஸ்பிரிட் இருந்தால் தான் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார், அல்லது வெளிப்படுத்த மாட்டார். ஒரு விவசாயி என்ன செய்கிறான் என்றால், பயிர் வைக்கும் பொழுது அந்த பயிர் மேலே இப்பொழுது இந்த மாதத்தில் என்ன பூச்சி வரும்னு அவனுக்கு தெரியும். அது நடவு நட்டு அது முதல்ல வரும்பொழுது என்ன செய்யும், அந்த குருத்து பூச்சி வந்து அந்த குருத்தை சாப்பிட்ரும். அதன் பின்பு என்ன சொன்னால், அது பெருசாக வரும்பொழுது என்ன வரும், கதிர் விடும் பொழுது என்ன வியாதி வரும், என்ன ஃபங்கஸ் வரும், என்ன இன்செக்ட் வருங்கிறத அந்த விவசாயி முன்னக்கூட்டியே அறிஞ்சு அதுக்கேற்ற மருந்து வச்சுருப்பான். அந்த மருந்தை வந்து அவன் தெளித்து அந்த செடியை ஒழுங்காக வளர வச்சு நல்லா விளைச்சலை கொண்டு வரணும்னா அவனுக்கு ஒரு என்ன ஒரு டியூட்டின்னா, என்ன பூச்சி வரும், இந்த நேரத்தில் என்ன பூச்சி வரும், இதை பிறகு என்ன பூச்சி வருங்கிறத அவன் அறிஞ்சிருந்து அந்த பூச்சி மருந்துகளை அடித்து தான் அதை காப்பாற்ற வேண்டியதாக இருக்குது. அதே போல் தான் ஒரு பாஸ்டருடைய வேலை என்னென்னா, சில நேரத்தில் பூச்சி மருந்து அடிக்க வேண்டியதாக இருக்குது. சாத்தான் வந்து இந்த இன்செக்ஷன், அந்த இன்செக்ஷன் வந்து உங்கள் மூளையில் வந்து சில காரியங்களை கொண்டு வருவான், அதுக்கு பூச்சி மருந்து அடிக்கணும், அல்லது விளைச்சல் வராது. நான் பாஸ்டர் இப்படி கடிஞ்சு கொள்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது பூச்சி மருந்து அடிக்கிறார் பாஸ்டர். ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, உங்கள் மேலே எனக்கு என்ன பிடிக்குன்னா, நீங்கள் தப்பை கண்டிக்கிறீங்க, அதான் எனக்கு உங்கள் மேலே பிடிச்ச காரியம் அதுதாங்கிறாங்க. திருப்பி திருப்பி ஆண்ட சொல்கிறாங்க, உங்கள் மேலே பிடிச்ச காரியம் நீங்கள் தப்பை கண்டிக்கிறீங்க. விவசாயி பூச்சி மருந்து அடிக்கணும், அல்லது பலன் தராது, பூச்சி சாட்டு போயிடும். அதனால நமக்கு சூழ்நிலைகள் வரும் பொழுது என்ன சொன்னோம், நம்ம அந்த சூழ்நிலையை சேலஞ்ச் பண்ண வேண்டும், அதை வந்து சந்திக்க வேண்டும். வி நீட் டு ஃபேஸ் த சேலஞ்ச் ஆஃப் த ஹவர். இந்த நேரத்துக்கு என்ன பூச்சி வரும், இந்த நேரத்தில் என்ன ஃபங்கஸ் வரும், அது செடியை வந்து அது பயிரை வந்து நாசப்படுத்த வரும், இந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த சேலஞ்சை, சாத்தானுடைய சேலஞ்சை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணணும். இந்த பிள்ளைகளுக்கு என்ன வரும், வாலிபர்களுக்கு என்ன வரும், இதை வயசானவங்களுக்கு என்ன வரும், கொஞ்சம் பணமும் கொஞ்சம் படிப்பும் வந்தால் என்ன வரும், இதெல்லாம் பாஸ்டருக்கு தெரியும். அந்தந்த நேரத்தில் வந்து அந்தந்த பூச்சி மருந்தை தெளிச்சாதான் அல்லது பலன் தர, அல்லது பலன் தராமல் போயிருமே. ஆதியாகமம் 25 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே ரெபேக்கா ஐசக்கை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இந்த ரெபேக்கா ஐசக்கு, ஐசக் ரெபேக்காவுடைய வாழ்க்கையில் முழு ரகசியமும் அடங்கியிருக்கு, அதிக வெளிப்பாடு இருக்குது. இப்போ கொடுக்க போகிற செய்தியின் தலைப்பு என்னவென்றால், த ரெவலேஷன் லாக்ட் அப் இன் த லைஃப் ஆஃப் ஐசக் அண்ட் ரெபேக்கா. ஈசாக்கு ரெபேக்காளுடைய வாழ்க்கையில் மறைந்திருக்கிற வெளிப்பாடுகள் அவங்களுக்குள்ள லாக்அப் ஆயிருக்கு. ஈசாக்கு ரெபேக்காளுக்குள்ள அநேக வெளிப்பாடுகள், அநேக மிஸ்ட்ரிஸ், ரகசியங்கள் வந்து லாக்அப் ஆயிருக்கு. அது வந்து அங்கே பூட்டப்பட்டிருக்கிறது, உள்ளே இருக்கிறது. இன்னைக்கு என்ன, அதை ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருக்கு. அந்த லாக்கை ஓப்பன் பண்ணால் உள்ள இருக்க ரகசியங்கள் நமக்கு வெளிப்போம். ஐசக் ரெபேக்காவுடைய வாழ்க்கையானது முழு நியூ டெஸ்ட்மெண்ட்டையும் கவர் பண்ணுகிறது. அவங்களுடைய வாழ்க்கையானது ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல இருந்தாலும் இது முழு ஓல்ட் நியூ டெஸ்ட்மெண்ட்டுடைய ரகசியங்கள் எல்லாமே அதுக்குள்ள லாக்அப் ஆகியிருக்கு. இன்னைக்கு முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு ஆண்டவர் முத்திரைகளை திறந்தார், அந்த புஸ்தகத்தை தான் வச்சு பைபிள் மாதிரி வச்சுட்டு இருக்கிறது. இப்பவும் ஆண்டவர் முத்திரையை திறந்துகிட்டு இருக்கிறாரு. அது சில சபையாருக்கு, சில போதகர்கள் புத்தி இல்லாத கனிகளாக இருக்கிறார்கள், அவளுக்கு அது தெரியாது. அவங்க ஜனங்களை ஐடல் ஒர்ஷிப்புக்கு வழி நடத்தினாங்க, அந்த புஸ்தகத்தை வழிபடுவது, புஸ்தகத்தை வழிபடுவது, அதுதான் ஒரு சபையில் அப்படி நடக்குது. ரொம்ப மோசமான பாவம் அது, புஸ்தகத்தை வழிபடுவது. நம்ம வந்து ஜீசஸ் வந்து பர்சனாக இருக்கிறார், ஹல்லேலூயா. நம்ம புஸ்தகத்தையோ படத்தையோ சிலையோ வழிபடக்கூடாது, அது அஞ்ஞானமாக இருக்கும். இங்கே இருக்க ஒரு சபையாக இருக்கு, நம்ம சென்னையில் வந்து 7 முத்திர புஸ்தகம் தான் கடவுள். அது ஆண்டவர் இன்னைக்கும் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார், இப்பவும் அனைட்டட் ப்ரீச்சர்ஸ் மூலமாக வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார், ஆட்டுக்குட்டியானவர் இன்னும் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார், ரேப்சர் வரைக்கும் வெளிப்படுத்துகிறார், ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். அதில் ஒரு கண்டினியூட்டி இருக்கிறது. அவங்க அதோடு முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கும் பொழுது இன்னும் கண்டினியூட்டி இருக்குது. அந்த கண்டினியூட்டி அவங்க பிலீவ் பண்ணலை. இந்த பெண்ணாமோடு எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லை, இது கண்டினியூட்டி ஆகுது, ஆட்டுக்குட்டியான மத்தியில் இருக்கிறார். அவர் இன்னும் முத்திரைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார், மறைந்திருக்கிற ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார், லாக்அப் ஆயிருக்குதானே அந்த மிஸ்ட்ரிஸ் எல்லாமே ரிவீல் பண்ணுகிறார் என்று நம்ம பிலீவ் பண்றோம். எத்தனை பேர் பிலீவ் பண்றோம்? இது அவங்களுக்கு கண்டினியூட்டி இல்லை, அவங்களுக்கு ரேப்சர் இல்லை. அந்த சபையாருக்கும் அந்த போதவருக்கும் ரேப்சர் கிடையாது. ஏனென்றால் அவங்க தேவனுடைய கண்டினியூட்டி, தேவன் தொடர்ச்சியாக கிரியை செய்து கொண்டு போகிறார், பிரணாமோடு ஸ்டாப் ஆகல, இப்பவும் அவர் கிரியை செய்து கொண்டு போறார், இப்போது அவர் மத்தியிலே இருக்கிறார். ஜீசஸ் இஸ் ஹியர், தி மைட்டி ஏஞ்சல் இஸ் ஹியர், ஹல்லேலூயா. இன்னும் அவர் ரிவீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அதுதான் நம்ம பிலீவ் பண்ணுவது, இது அதுதான் சரியான விசுவாசம். 25:20 வாசிக்கலாம்.
ஈசாக்கு ரெபேக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதா இருந்தான். இவள் பதானாராம் என்னும் சீரியா தேசத்தானாகிய பெத்துவேலுக்கு குமாரத்தியும், சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சகோதரியுமானவள்.
சரி, ஆதியாகமம் 25:20 என்ன வாசிக்கிறோம் என்றால், ஈசாக்கு ரெபேக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதா இருந்தான். இவள் பதானாராம் என்னும் சீரியா தேசத்தானாகிய பெத்துவேலுக்கு குமாரத்தியும், சீரியா தேசத்தாளாய தேசத்தானாகிய லாபானுக்கு சகோதரியுமானவள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஜெனிசிஸ் 25:20 நம்ம வாசிக்கிறோம். And Isaac was 40 years old when he took Rebekah to his wife. ரெபேக்காளை ஈசாக்கு விவாகம் பண்ணும்பொழுது 40 வயசாக இருந்தான். இப்பொழுது 40 வயசில் விவாகம் பண்ணலாமா? பண்ணுவது அவ்வளவு நல்லதல்ல. 25 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் ஆண்கள் மேரேஜ் பண்ணணும். பெண் பிள்ளைகள் 20 வயசுலேருந்து 25 விவாகம் பண்ணுவது நல்லது. இப்போ மேரேஜ் ஏஜ் அவிதமாக இருக்குது. அந்த பிள்ளைகளும் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணணும், அந்த பேரண்ட்ஸும் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். கத்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அந்த ஈசாக்கு ரெபேக்காவில் கொடுத்தது போல் கொடுப்பார். ஈசாக்கு அந்த காலத்தில் வந்து அவங்களுக்கு ஏஜ் அதிகம், அவங்களுக்கு ஏஜ் லிமிட் அதிகம், அதனால் 40 வயசில் மேரேஜ் பண்ணாலும் இதில் ஒன்றும். அந்த காலத்தில் வந்து ஆயுஷ் நாள் அதிகம், இப்போ ஆயுஷ் நாள் குறைவுனால சீக்கிரமாக விவாகம் செய்ய வேண்டியதாக இருக்குது. அந்தந்த காலத்தில் அந்தந்த காரியம் நடக்கணும். ஆனால் இப்பொழுது அவளை அந்த ரெபேக்காளை விவாகம் செய்யும் பொழுது அவனுக்கு 40 வயசாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கவனிச்சு பாருங்க, அவங்க அப்பா வந்து எந்த வயசில் அவனை பெற்றார்? அவங்க அப்பா ஈசாக்கை பெறும்பொழுது 100 வயசு, அவங்க அம்மாவுக்கு 90 வயசு. கத்தர் வந்து அவங்களுடைய பாடியை சேஞ்ச் பண்ணி அவங்கள எங்கே மாற்றி ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் ஈசாக்கை கொடுத்தார் என்று நமக்கு தெரியும். ஆதியாகமம் 18:18 கத்தர் சொல்லுகிறார், இதோ பிராண உற்பவ திட்டத்தில் நான் நிச்சயமாக நான் வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பார். சாராள் நகைக்கிறாள், இவ்வளோ வயசான பிறகு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ, எப்படி குழந்தை பிறக்கும் என்று உள்ளத்திலே நகைத்தாள். அப்பொழுது கத்தர் கடிந்து கொள்ளுகிறார், கத்தராலாகாத காரியம் ஒன்று உண்டோ? ஒரு பிராண உற்பத்தி திட்டத்தில் நான் திரும்பவும் நான் வருவேன், அப்பொழுது உனக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று டைரக்டாகவே சாராள்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார். ஆதியாகமம் 18:10-14 நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது அந்த கன்செப்ஷன் நடந்தது. 20:18 ஆதியாகமம் 18:18 அங்கே சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வருகிறது. ஆண்டவர் குமாரன் பிறப்பார் என்று சொல்லப்படும். இன்னும் 10 மந்த்ஸில் ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொல்லுகிறார். 9 அல்லது 10 மந்த்துக்குள்ள 19:5 சோதோமின் அழிவை குறித்து பார்க்கிறோம். 20:5 ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பாடி சேஞ்ச் வருகிறது. 21:5 ஈசாக்கு பிறக்கிறார். எத்தனை வயசு? ஆபிரகாமுக்கு 100 வயசு, சாராளுக்கு 90 வயசு. இவன் வந்து 40 வயசில் விவாகம் பண்ணுகிறான் என்று சொல்லும் பொழுது கணக்கு போட்டு பாருங்க, மகனுக்கு வந்து 40 வயசில் மேரேஜ் நடக்குன்னா அவங்க அப்பாவுக்கு 100 வயசில் பிறந்தான்னா இப்போ வந்து ஆபிராமிக்கு என்ன வயசு? 140 வயசு. 140 வயசு ஆபிரகாமுக்கு, 140 வயசு இவனுக்கு வந்து 40 வயசு. சாராள் ஏற்கனவே மரித்து விட்டார். 23:3 டெத் ஆஃப் சாராவை குறித்து வாசிக்கிறோம். இப்பொழுது 24:6 ரெபேக்காவுடைய மேரேஜை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 25:6 அந்த ஏசா யாக்கோபு பிறப்பதை வாசிக்கிறோம். அவனுக்கு வந்து 40 வயசில் மேரேஜ் ஆனது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு ரெபேக்காவை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாக இருந்தான். இவள் எங்கே இருந்தாள்? பதானாராம் என்று சீரியா தேசத்தனாகிய பெத்துவேலுக்கு குமாரத்தி. இவள் ஒரு ஜென்டைல், சீரியா தேசத்தில் இருக்கிறாள். சீரியா தேசத்தனாகிய லாபானுக்கு சகோதரியமானவள். அப்பா பேரு பெத்துவேலு, சகோதரன் பேரு, அண்ணன் பேரு லாபான். அவங்க அப்பாவுக்கு அவங்க அம்மா பேரு மில்காள். மில்காளுடைய அப்பா பேரு நாகோர். நாகோர் வந்து ஆபிரகாமுக்கு ரிலேஷன் ஆனவர். இப்பொழுது அவனுக்கு குழந்தை இல்லை. எத்தனை வருஷம் குழந்தை இல்லை? 20 இயர்ஸ் ஆகிவிட்டது. 60 வயசு ஆகும் பொழுது தான் அந்த ஏசா யாக்கோபு பிறக்கிறான். அந்த அப்பொழுது கர்த்தரை நோக்கி அவன் ஜெபம் பண்ணுகிறான். 21 வசிக்கலாம்.
மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள்.
மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். ஐசக் இன்ட்ரீட்டட் த லார்ட் ஃபார் ஹிஸ் வைஃப். ஈசாக்கு தன் மனைவிக்காக இடைவெளியிலே நின்று கர்த்தரை நோக்கி கெஞ்சி கேட்கிறான். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்தார் என்றால் அவனுடைய வேண்டுதலை கேட்டருளினார்.
ஆமென்.
பிள்ளை இல்லாதவங்க இதை தான் முதல்ல பிலீவ் பண்ணணும். ஏன் அதை பிலீவ் பண்ண வராம இருக்குன்னு எனக்கு தெரியல. அவங்க சரியா பிலீவ் பண்ணல, அல்லது எங்கேயோ மிஸ்டேக் இருக்குது. அவருடைய கணவர் சரியா ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம், பல காரணங்கள் இருக்குது. இங்க ரெண்டு பேருமே ரட்சிக்கப்பட்டவங்க, ரெண்டு பேருமே ஒரே காரியத்துக்காக ஜெபிக்கிறாங்க. கணவனும் மனைவியும் ரட்சிக்கப்பட்டிருந்தா ஏன் குழந்தை பிறக்காது? அவங்க ரெண்டு பேருமே ஆவிக்குரியவங்களா இருந்தா ஏன் பிறக்காது? அவங்க என்ன காரியங்களை வந்து அறிக்கை செய்யணுமோ எனக்கு தெரியல. இப்பொழுது ரெபேக்காள் ஈசாக்கிட்ட எந்த குறையும் இல்லை, அவங்கள்ட்ட எந்த பாவமும் இல்லை, அறிக்கை செய்ய வேண்டிய பாவம் எதுவும் கிடையாது. ஆனாலும் அவங்க வெயிட் பண்றாங்க. 20 இயர்ஸ் வெயிட் பண்றாங்க. 20 இயர்ஸ் வந்து அங்க குழந்தை பிறக்கல. இப்பொழுது அவன் ஊக்கமாக ஜெபம் பண்ணுகிறான். கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். ஆமென்.
ஆமென்.
கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டார். The Lord was entreated of him and Rebecca his wife conceived. அவனுடைய மனைவியாகிய ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். இந்த வேர்டு வந்து எத்தனை பேர் 100% ஃபேக்ட் நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. இது சத்தியம். இதை யாரு அந்த சூழ்நிலையில் இருக்கவங்க இதை பிலீவ் பண்ணா கண்டிப்பா நடக்கும். ஆண்டவர் ஈசாக்கு ரெபேக்காள் எந்த பேட்டர்ல வந்தாங்களோ அதே பேட்டர்ல நம்ம வந்தா அதே வேர்டு நமக்கு நிறைவேறும். இதுதான் நம்ம ஆண்டவர் மேல வச்சிருக்கிற விசுவாசம். நீ ரெபேக்கா மாதிரி இருக்கியா? உன் கணவன் வந்து ஈசாக்கு போல இருக்கிறானா? நீங்க ரொம்ப காலம் வெயிட் பண்றீங்களா? இதை கத்துறங்க ஜோம் வாங்க. ஈசாக்கு ஜோம் பண்ணா இடைவெளியில, தன் மனைவிக்காக இடைவெளியில நின்று கத்தர் நோக்கி அவன் வேண்டுதல் செய்யும் பொழுது, இன்டர்செசரி பிரேயர் செய்யும் பொழுது கத்தர் ஜபத்தை கேட்டால் அவள் கர்ப்பம் தரித்தாள். அது நம்ம வாழ்க்கையில நிறைவேறணுமே. ஒருவேளை சிலருடைய வாழ்க்கையில நிறைவேறலன்னா வேதவசனம் பொய்யா போயிருமா? வேதவசனம் உண்மைதான். அது என்னைக்கும் ஃபேக்ட். ஏன்னா இந்த வசனத்தை விசுவாசி எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறாங்க. நாம ஏன் இந்த வசனத்தை விசுவாசி ஆசீர்வாதத்தை பெறல? அந்த சூழ்நிலையில இருக்கிறவங்க அதை தியானிக்க வேண்டும். இங்க ரெபேக்காளை குறித்து பார்க்கும் பொழுது ரெபேக்காள் ஒரு ஆவிக்குரிய பெண்ணாக இருக்கிறாள். ரெபேக்காள் மனவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறாள். ரெபேக்காள்லே நம்ம எலெக்ஷனை பார்க்கிறோம், தெரிந்து கொள்ளுதலை பார்க்கிறோம். ரெபேக்காவுடைய டிசிஷனை நம்ம காண்கிறோம். எல்லாமே 24 தான் இருக்கு. ரெபேக்காளை தேவன் தெரிந்து கொண்டார். ஈசாக்குக்கு ஒரு மனவாட்டியை தெரிந்து கொள்ளன்னு சொல்லும் பொழுது அங்கே அந்த எலியாசர் அங்கே போகும் பொழுது ரெபேக்காளை அங்கே கொண்டு வருகிறார். அது வந்து எலெக்ஷனை குறிக்கிறது. முதலாவது தண்ணீர் எடுக்க வந்த பெண்ணே ரெபேக்கா தான். இதை எதை குறிக்கிறது? எத்தனையோ பெண்கள் அங்கே இருந்திருக்கலாம். அந்த துறவண்டையில் தண்ணி எடுக்க அவள் வருவார்கள், வழக்கமாக வருவார்கள். ஆனால் இந்த நாளிலே கரெக்டாக எலியேசர் அங்கே வரும்பொழுது ரெபேக்காள் தன் குடத்தை எடுத்துக்கொண்டு வருகிறாள் என்றால் அது எதை குறிக்கிறது? எலெக்ஷன், தேவனால் தெரிந்து கொள்ளுகிறது. எத்தனையோ சபைகள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இந்த கல்வரி டேபனக்களை கொடுத்துருக்கிறார். இந்த கல்வரி டேபனக்கள் வரவங்களுக்கு ஒரு நல்ல இருதயம் வேணும், நல்ல ஹார்ட் வேணும். பெருமை, இருமாப்பு, பிடிவாதம் இதெல்லாமே நம்ம விட வேண்டிய நேரம். கர்த்தர் நமக்கு ஒரு சபையை தந்திருக்கார், ஒரு பாஸ்டர் தந்திருக்கிறார், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் தந்திருக்கிறார். இங்கே வார்த்தை போதிக்கப்படுது. எத்தனை பேருக்கு இது கிடைக்கல? இந்த சபையை ஆண்டவர் தெரிந்து கொண்டு, அந்த ஸ்பாட்டை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். வளசுர பாக்கத்துல இந்த ஸ்பாட்டை தெரிந்து கொண்டிருக்கிறார்.
ஆமென்.
இங்க இருந்து ஜபங்கள் போகுது, இங்க இருந்து வெளிப்பாடு போகுது. இந்த ஸ்பாட்ல இருந்து 4 சென்ட் நிலம், இதுல இருந்துதான் போகுது. இந்த பக்கமும் ஆக்கிரமிப்பு, இந்த பக்கமும் ஆக்கிரமிப்பு, ரெண்டு எல்லாமே நம்ம நெருக்கி கடைசியா இந்த இடத்த வந்து ஆண்டவர் வந்து ஒரு ஸ்பாட்டா தெரிந்து கொண்டிருக்கிறார். இங்க இருந்து ரெவலேஷன் போய்கொண்டிருக்கிறது, வேர்ல்டு ஃபுல்லா அது ரெவலேஷன் போய்கிட்டு இருக்கிறது. நம்முடைய ஜபங்கள் பரலோகத்தை எட்டுகிறது. ஹல்லேலூயா. இங்க வர விசுவாசிக்கு அந்த நினைப்பு இல்லைன்னா அது நல்ல விசுவாசி கிடையாது, அது கெட்ட விசுவாசி, நன்றி இல்லாத விசுவாசி. ஆண்டவருக்கும் நன்றி கிடையாது, பாஸ்டருக்கும் நன்றி கிடையாது. அப்படியாகப்பட்ட விசுவாசியா நம்ம இருந்தோம்னா எப்படி நம்ம ஆண்டவரை நம்ம சந்திக்க முடியும்? உனக்காக நான் இதெல்லாம் செய்தனே, நீ ரியலைஸ் பண்ணலையே. அப்படி ரியலைஸ் பண்ணாதனால தான் பாச சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருது, அல்லது பாச சொல்ல வேண்டிய சூழ்நிலை வராது. நம்முடைய பிஹேவியர் அதை காண்பிக்கிறது. அதனால பாருங்க, இப்ப ரெபேக்காவுக்கு அந்த எலெக்ஷன் இருந்தது. ரெபேக்கா மணவாட்டி சபைக்கு அடையாளமாக இருக்கிறாள். எத்தனையோ சபைகள் இருந்தாலும் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உலகமெங்கிலும் இருக்குதான ஜனங்கள், கோத்திரங்களிலும் பாசைகளிலும் ஜாதிகளிலும் ஜனங்கள் இருந்து கர்த்தர் தம்முடைய நாமத்துக்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். மெசபத்தேமியா, அது வந்து இட் இஸ் எ சிட்டி இன் தி கிங்டம் ஆஃப் பாபிலோன். பாபிலோன்ல இருக்கிற ஒரு பட்டணம் தான் மெசபத்தேமியா. ரெபேக்கா மெசபத்தேமியால இருந்து அவள் வந்து பெயெர்செபாவுக்கு வருகிறாள், அல்லது எப்ரோனுக்கு வருகிறாள் என்று அர்த்தம். நாம வந்து ஆண்டவர் சாபத்தில் இருந்து நம்மை வந்து வார்த்தைக்கு கொண்டிருக்கிறார். ஆமென்.
ஆமென்.
எல்லா விதமான அவிசுவாசத்திலிருந்தும், she was separated from all unbelief. எல்லா அவிசுவாசத்திலிருந்தும் ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்து அவருடைய வார்த்தைக்கு கொண்டிருக்கிறார். ஆமென்.
ஆமென்.
இப்பொழுது அவள் தன்னுடைய மணவாளனை காண்கிறாள். மணவாளன் யாரு? ஐசக். ஆனால் மணவாளனை அவள் இதுக்கு முன்னதாக எப்பொழுதாவது பார்த்தாளா? பார்க்கல. மாப்பிள்ளைய பார்க்காமலே அவள் விவாகத்துக்கு சம்மதிக்கிறாள். எப்படி சம்மதிக்கிறாள்? எலியேசருடைய பேச்சை கேட்டு. எலியேசர் வந்து அந்த ஈசாக்கோடு எப்பொழுதும் ஐக்கியமாயிருக்கிறார். எலியேசர் வந்து, எலியேசருக்கு ஈசாக்கு எஜமான், இவர் வந்து உண்மையான ஒரு ஊழியக்காரர், ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட் ஆஃப் காட், ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட் ஆஃப் ஐசக். இதை ஈசாக்கு ஒரு உண்மையான ஒரு ஊழியக்காரர். இப்பொழுது எலியேசரை தான் முதல்ல பார்க்கிறார். எலியேசரை பார்த்த பிறகுதான் ஈசாக்க பார்க்கிறார். எலியேசர் அந்த யஜமானை குறித்தும் ஈசாக்கை குறித்தும் ரொம்ப விவரமாக சொல்லும் பொழுது, சின்ன வயசுலேருந்து அவர் எப்படி வந்து அவர் வந்து வளர்ந்தார், எப்படி அவர் அனுபவத்தை பெற்றிருக்கிறார், எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார், எப்படி இருப்பார் என்று எல்லாத்தையும் சொல்லும் பொழுது, அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே சொல்லும் பொழுது, இவள் வந்து ஃபால் இன் லவ் வித் ஐசக். ஈசாக்கின் மேல அவளுக்கு அன்பு வந்தது. எப்படி வந்தது? எலியேசருடைய பேச்சினால வந்தது. அதே போல நம்ம முதல்ல இயேசுவை சந்திச்சோமா, அல்லது பாஸ்டரை சந்திச்சோமா? நம்ம முதல்ல சந்தித்து தேவனுடைய ஊழியக்காரனை தான் சந்திக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய ஊழியக்காரனை சந்திக்காம நீங்க வந்து இயேசுவை சந்திக்க முடியாது. என்ன பாஸ்டர் அப்படி சொல்றீங்க? இங்க பேட்டர்னை பாருங்க, இங்க பைபிள் பேட்டர்னை பாருங்க. ரெபேக்கா முதலாவது எலியேசரை தான் சந்திக்கிறாள். எலியேசருடைய பேச்சு, அவனுடைய பிரசங்கம், அவனுடைய ப்ரீச்சிங், அவன் கொடுத்த வெளிப்பாடு இயேசுவை நேசிக்க முடியாது செய்தது. ஹல்லேலூயா. அதே போல கர்த்தர் வந்து பிரதர் பென்ஹாம் என்ற ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார். அந்த தீர்க்கதரிசி தேவனுக்கு உத்தமமான ஒரு ஊழியக்காரன், ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட் ஆஃப் காட், இயேசுவோடு கூட இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் உடையவர், எப்பொழுதும் இயேசுவோடு கூட நிற்கிறார். அப்படியாப்பட்ட ஒரு தீர்க்கதரிசிக்கு அவருடைய சுபாவம் எல்லாமே தெரியும், அவருடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் எல்லாமே அறிந்திருக்கிறார். அதே போல பிரதர் பெண்ணாம் வந்து தேவனை நெருங்கி பழகினாலே அங்கே இயேசு கிறிஸ்துடைய சுபாவம் என்ன எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். அதனால்தான் அவர் நமக்கு ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பாஸ்டர் அதை கண்டினியூட்டியாக கொண்டு போறார். பிரதர் பெண்ணாம் கொண்டு வந்த பிறகு அதை கண்டினியூட்டியில கொண்டு செல்றார். பிரணாம் ஊழியம் வந்து கண்டினியூட்டி ஆகிக்கொண்டிருக்கிறது. அவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிப்பாடை கொண்டதுனால அந்த வெளிப்பாடை கேட்கும் பொழுது ரெபேக்காளுக்கு ஈசாக்கு மேல அன்பு வந்தது. ஃபால் இன் லவ் வித் ஐசக் பிகாஸ் ஆஃப் த டீச்சிங் ஆஃப் த ப்ராஃபட் எலியேசர். இதை எலியேசருடைய அந்த பிரசங்கம்தான் விதமாக செய்தது. அதே போல நம்ம மெசேஜ் ஆஃப் த ஹவரை நம்ம படிக்கும் பொழுது, we see the revelation of Jesus Christ. Amen.
Amen.
We fall in love with Jesus. Hallelujah. எத்தனை பேர் இயேசுவை நேசிக்கிறோம், எப்படி நேசிக்கிறோம், அந்த ப்ரீச்சிங் நமக்கு அப்படி செய்யுது. அந்த மெசேஜ் அதாவது ஒரு தீர்க்கதரிசி மூலமாய் கொடுக்கப்பட்ட செய்தியை நம்ம தியானிக்கும் பொழுது நமக்கு இயேசு கிறிஸ்து மேல அன்பு வருது. இன்னைக்கு எப்படி வருது? மெசேஜை படிக்கிறவங்களுக்கு நம்ம ரைட்டு சோபனம் தப்பு, அதனால தர்க்கம் பண்ணுவது, சண்டை போடுவது, நீங்க வந்து சரியில்லை அப்படின்னு சொல்றது. அவங்களுக்கு இருமாப்பை ஏற்படுத்து, அறிவு வருது. அறிவு வந்து இருமாப்பை ஏற்படுத்துது, அன்பு வந்து பக்தி வீத்தியை ஏற்படுத்துது. நமக்கு அன்பு வருகிறது, ஆனால் புத்தி இல்லாத கனிகைகள், தேவனால தெரிந்து கொள்ளப்படாத மெசேஜ் பிலிவர்ஸுக்கு இருமாப்பு வந்து தர்க்கத்தில் இறங்குறாங்க, ஆர்கியூமெண்ட்ல போறாங்க. அவங்களுக்கு பெருமை இருமாப்பும் பிடிச்சு தங்களுடைய ஆத்மா சீர்கட்டு போகுது. அதே மாதிரி நீங்க யாரும் இருக்காதங்க. அந்த எச்சரிப்பு அவங்கெல்லாம் நமக்கு எச்சரிப்பு. இவங்கெல்லாம் சீரட்டு போறதுக்கு காரணம் மெசேஜை படிச்சு சீரட்டு போறாங்க. இவங்களுக்கு இருமாப்பு வருது, அதனால இருமாப்பு வந்து தர்க்கம் பண்ணி சண்டை போட்டு சீரட்டு போறாங்க. கார்னல் பிலீவர்ஸ், மாம்சத்துக்குரிய விசுவாசிகள், நம்ம இந்த மெசேஜை படிக்கும் பொழுது, இதை எல்லாத்தையும் தியானிக்கும் பொழுது நமக்கு இயேசு கிறிஸ்து மேல அன்பு வருது. ஹல்லேலூயா. நமக்கு ரியல் பிரைட் அன்பு, நம்முடைய பிரைட் குரூமை நம்ம நேசிக்கிறோம். அவங்க அன்பு இல்லாம இருக்கிறாங்க, எப்படி மனைவியா மாற முடியும்? முதல்ல அன்பு வரணும். இந்த பிரீச்சிங் வந்து அவளுக்கு அன்பை ஏற்படுத்தினது. She only saw him through the words of the messenger. முதலாவது ஈசாக்கை வந்து அந்த செய்தியின் மூலமாக ஈசாக்கை பார்க்கிறாள், பின்பு நேரடியா பார்க்கிறாள். அதுதான் இன்னைக்கு நமக்கு நடக்குது. ஹல்லேலூயா. இப்பொழுது நீங்க கேட்கிற பிரசங்கத்தின் மூலமா இயேசு கிறிஸ்துவை நீங்க காண்கிறீங்க. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய பிரைட் குருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அவர் நேசிக்கிறோம். நம்முடைய சிஷ்யர் நம்முடைய நாயகராக இருக்கிறார்.
ஆமென்.
உன் சிஷ்யரே உன் நாயகர். ஹல்லேலூயா.
ஆமென்.
நமக்கு அந்த அன்பு வருகிறது, அதன் பின்பு நம்ம நேரடியா பார்க்கணும். இப்போ நம்ம அந்த ஸ்டேஜில் இருக்கிறோம். எலியேசருடைய சொல்றதெல்லாம் இவ கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அவங்க வந்து அவங்க அம்மா அப்பா, இது அவங்க சகோதரர் இருக்காங்க, இதெல்லாம் மாப்பிள்ளையை பற்றி வேறமா சொல்லும் பொழுது, இவளும் அங்கே நின்று கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது இவளுக்கு அன்பு உச்சக்கட்டத்துக்கு போய்விட்டது. எப்படியாயிலும் அவரை அடைய வேண்டும் என்று நினைக்கிறாள். ஹல்லேலூயா. அதே போல் தான் நம்ம இயேசுவை அடைய வேண்டும் என்று நினைக்கிறோம். தி மெசேஜ் அதாவது நமக்கு அந்த அன்பை ஏற்படுத்துறது, நமக்கு அறிவையும் இருமாப்பையும் ஏற்படுத்தல, நமக்கு அன்பையும் தாழ்மையும் கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. முதலாவது அவள் வந்து எலியேசரை காண்கிறாள். எலியேசரை அவள் பார்க்க பின்பு அவள் இயேசுவை காண்கிறாள், ஈசாக்கை காண்கிறாள். ஹல்லேலூயா. ஈவினிங் மெசஞ்சர் வந்திருக்கிறார். எல்லாமே ஈவினிங் டைம் தான். ரெபேக்காவை சந்திச்சது ஈவினிங் டைம் தான். எலியேசர் ரெபேக்காளை சந்தித்தது ஈவினிங் டைம். அதே போல ஈசாக்கு ரெபேக்காளை சந்தித்தது ஈவினிங் டைம். எலியேசர் யாரு? ஈவினிங் மெசேஞ்சர். ஈவினிங் டைம், இந்த ஈவினிங் மெசேஞ்சர் சாயங்கால தூதன் விதமாய் சொல்லுகிறார், சாயங்கால தூதன். ஏனென்றால் எல்லாமே இந்த ஹேப்பனிங் எல்லாமே ஈவினிங் டைம்ல நடக்கிறது. நீங்க இன்னைக்கு எங்க வந்திருக்கிறீங்க? ஈவினிங் டைம்ல வந்திருக்கிறோம். பவுல் வந்து மார்னிங் டைம்ல இருந்தார். இன்று தேத்திரா சபையின் காலம் வந்து உச்சக்கட்ட வெயில் அடிக்குது, பயங்கர வெயில், உபத்திர காலம், இருளின் காலம், மகா அங்கே ஒரு பெரிய உபத்திரம், பெர்சிக்யூஷன் வந்தது. இப்போ வெயில் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சி இப்போ நம்ம ஈவினிங் டைமில் வந்திருக்கிறோம். ஆமே
ஆமே.
ஈவினிங் மெசேஞ்சர் பிரதர் பென்கன், ஈவினிங் மெசேஞ்சர் என்ன கொண்டு வந்திருக்கிறார்? அவர் கிப்ஸ் கொண்டு வந்திருக்கிறார். மணவாட்டிக்கு அந்த குடும்பத்தாருக்கும் சில கிப்ஸ் வெகுமதிகளை கொண்டு வந்திருக்கிறார். அவர் வந்து கிளாத்தஸ் கொண்டு வந்திருக்கிறார், மணவாட்டிக்குரிய வஸ்திரத்தை கொண்டு வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் ஒட்டகத்தை கொண்டு வந்திருக்கிறார். மணவாட்டி ஏற்றி கொண்டு போறதுக்காக ஒட்டகங்களை கொண்டு வந்திருக்கிறார். 10 ஒட்டகங்கள் வந்தது என்று பைபிளில் வாசிக்கிறோம். ஒட்டகங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் என்ன, 3 காரியத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஜுவல், அந்த கிப்ஸ், கிளாத்தஸ் ரெயின், கிளாத்தஸ் பவர் ஆஃப் த பீஸ்ட். இந்த 3 காரியங்களை கொண்டு வந்திருக்கிறார். அதே போல தான் இந்த ஈவினிங் மெசேஞ்சர், நமது மெசேஞ்சர் பிரதர் பென்கம், ரெபேக்காளுடைய மெசேஞ்சர் எலியேசர். எலியேசர் வந்து பிரணாமுக்கு ஒரு டைப்பாக இருக்கிறார், ஒரு பேட்டர்னாக இருக்கிறார். அதனால் நம்முடைய ஈவினிங் மெசேஞ்சர் தான் ஆவிக்குரிய வரங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆமேன். அந்த ஜுவல்ஸ் வரங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. அவங்க ரெபேக்காளுக்கு ஜுவல்ஸ் போட்டாங்களா, அதனால தான் நாங்களும் போட்டு கொடுக்குறோம்னு சொல்லி சிஎஸ்ஏக்காரங்க சொல்கிறாங்க. அது எதுக்கு அடையாளமாக இருக்கிறது? அது பழைய ஏற்பாடு நேச்சுரல், இது வந்து ஸ்பிரிச்சுவல். அவனோட சில கிப்ட்ஸ் நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பெரிய கிப்ட் சால்வேஷன் தான். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் ரச்சிக்கப்பட்டாங்கன்னா நீங்க ரொம்ப சந்தோஷமானவங்களாம். ரச்சிக்கப்படலை, கணவர் ரச்சிக்கப்படலை, அந்த கிஃப்ட் இல்லை. கிஃப்ட் ஆஃப் சால்வேஷன் இருக்கிறதுலே பெரிய கிஃப்ட் சால்வேஷன் தான். பணம் எல்லாமே அதுக்கு அடுத்தாப்புல. பணம் இருக்கா பணம் இருக்கா தான். சில பெண் தாய்மார்கள் தங்களுடைய பெண்களை மகளுக்கு பெண் மாப்பிள்ளை பார்க்கணுன்னா பணம் 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 தான் சாகுறாங்க. பணத்தை கண்டா பணமும் வாயை பிளக்கும். சால்வேஷன் இருக்கான்னு பார்க்கறது இல்லை. இவங்க இன்னும் மாம்சத்துக்குரியவங்களா இருக்கிறாங்க. மெசேஜ் பீப்புள் நிறைய பேர் மாம்சத்துக்குரியவங்களா இருக்கிறாங்க. அந்த பணம் 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 தான் வாயை பிளக்கிறது. அவனுக்கு ரச்சிக்கப்பட்டிருக்கானா, பசுத்தாய் பெற்றிருக்கானா, ஆவிக்கிரியவனா இருக்கிறானா, அதை பார்க்கறது இல்லை. அந்த பொண்ணு ஆவிக்கிரிய பெண்ணா இருக்கா, ரச்சிக்கப்பட்டிருக்கிறதா, நல்ல கேரக்டர் இருக்குதா. நல்லா பாருங்க, அவர் கிப்ஸ் கொண்டிருக்கிறார், கிளாத்தஸ் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பெனம் என்ன சொல்லுகிறார், மனவாட்டியே நான் வந்து அங்க வந்த வார்த்தை என்னும் போர்வையினாலே நான் போர்த்தி வைப்பதுதான். அது அப்படியாக கத்தர் என் ஊழியத்தை கனப்படுத்துவராக. தி பிரசன்ட் ஸ்டேஜ் ஆஃப் மை மினிஸ்ட்ரி என்ற செயலை சொல்லுகிறார். மனவாட்டியை வார்த்தை என்னும் வஸ்திரத்தினாலே நான் போர்த்தி வைக்க வேண்டும், அப்படி கத்தர் என் ஊழியத்தை முடிசூட்டுவாராக. அவர் கிளாத்தஸ் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. Clothes of the word. Hallelujah. இன்னைக்கு நம்மளை போர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பீஸ்ட் கொண்டிருக்காரு, அந்த கேமல்ஸ் கொண்டிருக்கிறார். இந்த கேமல்ஸ் தான் அந்த மனவாட்டியை இதை மேல கொண்டு சொல்லும், மனவாளனத்தில் கொண்டு சொல்லும். அன்சீன் ஹஸ்பண்ட், காண அவளை இன்னாள் வரைக்கும் பார்க்கல, அந்த மனவாளனத்தில் காணாத அந்த மனவாளனத்தில் கொண்டு சொல்வதற்காக அங்கே கேமல்ஸ் வந்திருக்கிறது.
ஆமென்.
அந்த கேமல்ஸ் பரிசுத்தாவியின் வல்லமை, The power of the Holy Ghost, the rapturing power, அந்த பவர் தான் உங்களை மேலே கொண்டு சொல்லும், உங்கள் சரீரத்தை மறுரூபப்படுத்தும். அதை வந்து குயிக்கனிங் பவர், உயிர்ப்பிக்கும் வல்லமை அல்லது மறுரூபப்படுத்தும் வல்லமை என்று சொல்லலாம். அதனால் குயிக்கனிங் பவர் ஆண்டவர் கொண்டிருக்கிறார், இதை டிரான்ஸ்ஃபார்மிங் பவர் கொண்டிருக்கிறார். இந்த பவர் தான் நம்மை வந்து மலவானத்திலே கூட்டி சேர்க்கும். ஆமென். அதனால் இந்த ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் Let me to find this bride. என்ன சொல்லுகிறார், இந்த மனவாட்டியை கண்டுபிடிப்பதற்கு கர்த்தருடைய தூதனானவர் அவரோடு கூட இருந்தார். அதனால் எலியேசருடைய கர்த்தருடைய தூதனானவருக்கு அந்த தூதனானவர் தான் மனவாட்டியை கொண்டு வருகிறார், அந்த தூதனானவர் தான் மனவாட்டியை ஆயத்தப்படுத்துகிறார். இன்னைக்கு நம்ம அந்த நேரத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. The mighty angel descended from heaven. Amen. அந்த ஏஞ்சல் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் தான் நம்மோடு கூட பேசுகிறார், அவர் தான் என்னை அபிஷேகம் பண்ணுகிறார், வார்த்தையை சொல்வதுக்கு என்னை அனாயிட் பண்ணுகிறார். உங்களுக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் அவர் தான் கொடுக்கிறார், அவர் தான் உங்களை ஆயத்தப்படுத்துறார். ஆமென். எல்லா மகிமையும் அவருக்கே. ஆமென். The bridegroom himself was one who taken headship over the bride. இது மனவாளன் வந்து தலையாக இருக்கிறார். ஆமென்.
ஆமென்.
எனக்கு தலைக்கல் வந்திருக்கு, நம்ம தலைக்கலோடு கூட இணைக்கப்பட போவோம். ஆமென்.
ஆமென்.
மேரேஜ் வந்து ரெண்டு பேருக்கும் நடக்கும் பொழுது அது விவாக யூனியன் ஆகிருக்கிறது. ஹெட்ஸோன் வந்திருக்கு, ஈசாக் அங்கே வருகிறார். சாயங்கால வேளையிலே ஈசாக் அங்கே வருகிறார். 63 வசிக்கலாம்.
ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போய்,
இது சாயங்கால வேளையில் வரும் பொழுது ஹெட் அங்கே வருகிறது, ஹெட் அங்கே வருகிறது, இது தலைக்கல் அங்கே வருகிறது. தலையோடு நம்ம இணைக்கப்பட போகிறோம். அதனால அவள் வந்து முக்காடிட்டு கொண்டாள், அவளுக்கு தலை இல்லை, இப்ப தலையோடு கூட இணைக்கப்பட போகிறாள். நம்ம இன்னைக்கு தலைக்கல்லோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். தலைக்கல் என்னது, the fullness of word. Hallelujah. அன்னைக்கு மாம்சத்துல வந்த இயேசு இன்னைக்கு வந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு. முத்திரைகள் திறக்கப்பட்டதுனாலே பரிபூர்ணமான வார்த்தை வந்திருக்கிறது. அந்த வேர்டோடு கூட நம்ம இணைக்கப்படுகிறோம். அதுதான் இன்விசிபிள் யூனியன் ஆஃப் த பிரைடு with the bridegroom. Amen.
Amen.
Oneness with the Lord. தேவனோடு ஒன்றாக இருத்தல். இப்பொழுது எலியேசர் அதை கொண்டு இருக்கிறார். எலியேசர் பிரைட கொண்டு வரும் பொழுது ஹெட்சோன் அங்கிருந்து வருது. சாயங்காலம் எல்லாம் ஈவினிங் டைம் தான், நம்ம இப்பொழுது ஈவினிங் டைம்ல இருக்கிறோம். இப்பொழுது மனவாட்டி வந்து இணைக்கப்பட, தன் தலையோடு கூட இணைக்கப்பட போகிறாள். ஹல்லேலூயா. மேரேஜ் யூனியன் அங்க நடக்கு. ஆமென். The marriage makes ட்வின் ஒன். அவள் இருவராயிராமல் ஒருவராய் இருக்கிறார்கள். இதெல்லாமே 24 அதிகாரத்தில் நடக்கு. அதன் பின்பு 25 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அவள் வந்து பிள்ளை பெறாதவளாக இருக்கிறாள். த பேரன்னஸ் ஆஃப் த ஒய்ஃப், அந்த மனைவி வந்து குழந்தை இல்லாமல் இருக்கிறாள். இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் அவர் வெர்ஜினாக இருக்கிறாள், கன்னிகையாக இருக்கிறாள். எலியேசர் அவளை அழைக்கும் பொழுது, அவளை பார்க்கும் பொழுது, சீபாச வெர்ஜின், அவள் ஒரு கன்னிகையாக இருக்கிறாள். சீபாச டேம்சல், அவள் ஒரு இளம் பெண்ணாக இருக்கிறாள். இப்பொழுது அவளை வந்து வழி நடத்தி கொண்டு வரும் பொழுது, ஈசாக்கோடு சேர்க்கப்படும் பொழுது, அவள் வைஃபிங்க ஸ்தானத்துக்கு வருகிறாள். அவள் வெர்ஜினாக இருக்கும் பொழுது ஈசாக்கை பற்றி எலியேசர் சொல்லுகிறதே அறிகிறாள். நல்லா கவனிக்க வேண்டும். நேச்சுரல் காரியத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, இப்பொழுது மாப்பிளையை பற்றி சொல்லும் பொழுது அவள் நன்றாக தெரிந்து கொள்கிறார். விவாகம் பண்ண போகிற மாப்பிளை எப்படியாப்பட்டவர் என்பதை தெரிந்து கொள்கிறார். நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வருகிறது, அன்பு வருகிறது. இப்பொழுது இணைக்கப்படுகிறாள். இணைக்கப்படும் பொழுது இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிடுறாள். ஆமே
ஆமே.
அவர் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க. இப்போ நம்ம அவரோடு இணைக்கப்பட்டவருக்கு இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிடலாம். மேரேஜ் ஆன பிறகு தன்னுடைய கணவனுடைய சுபாவம் என்ன, அவர் என்ன விரும்புவார், அவர் எப்படி வந்து இருக்கிறார், அவருடைய எல்லா காரியங்களையும் மனைவி அறிந்து கொள்வார். அதுதான் நம்ம வெர்ஜினா இருந்தோம், இப்பொழுது நம்ம வைஃபாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியான கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்பட, நம்ம மனைவிங்க ஸ்தானத்துக்கு வந்திருக்கோம். இப்பொழுது அவள் வைஃபிங்க ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறாள். ஆனால் மதருங்க ஸ்தானத்துக்கு இன்னும் வரல. 20 இயர்ஸ் ஆக மதர் என்ற ஸ்தானத்துக்கு வரல. ஷி நியூ ஹர் ஹஸ்பண்ட், தன்னுடைய தனவனை வந்து நன்றாக அறிந்திருக்கிறாள். ஏனென்றால் இப்பொழுது ரெண்டு பேருக்கும் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வந்திருக்கிறது, நெருங்கிய ஐக்கியம் வந்திருக்கிறது, ரெண்டு பேருக்கும் யூனியன் வந்திருக்கிறது. நவ் ஷி வாஸ் நோ மோர் வெர்ஜின், இப்பொழுது அவள் கன்னியே கிடையாது, அவள் வைஃபாக இருக்கிறாள். அந்த மேரேஜ் கவனன்ட், அந்த விவாக உடன்படிக்கை, நான் உனக்கே மனைவியாக இருப்பேன், நான் உனக்கே கணவனாக இருப்பேன் என்று அந்த வவ் தேவ சமூகத்திலே கொடுத்த அந்த வார்த்தையானது ரெண்டு பேரை ஒரு மனம் இணைக்கும் பொழுது, இப்பொழுது அவள் கேட்டதை விட அதிகமாக கணவனை பற்றி அறிஞ்சுக்கிட்டு. இதுதான் இப்போ நம்ம விவாக யூனியனில் வந்திருக்கிறோம். இதோ நம்ம கேட்டதை விட, இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்கதரிசி சொன்னதை விட, நம்ம இப்போ அதிகமாக அறிஞ்சுக்கிடுவோம். நம்ம பர்சனல் ரிலேஷன்ஷிப் வந்து இயேசுவை நம்ம அனுபவத்தில் அறிந்திருக்கிறோம். ஆமே. பிகாஸ் வி ஆர் த வைஃப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். எப்படி வைஃபா மாறணும், அந்த மேரேஜ் கவனன்ட், அந்த விவாக உடன்படிக்கையினாலே நம்ம மாறி இருக்கிறோம். அதுதான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுப்பது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாவம் மன்னிப்புங்கிறது ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது தேவனோடு உடன்படிக்கை செய்கிறோம். உமக்கே நான் வந்து கடைசி வரைக்கும் நான் சாட்சியாக ஜீவிப்பேன். ஏன்ட வந்து சிலர் ஞானஸ்தானம் கேட்கும் பொழுது உங்களால் ஞானஸ்தானம் எடுக்க முடியாது. நீங்கள் மெசேஜை நல்லா கேளுங்க, நெட்டில் நல்ல மெசேஜை கேளுங்க. ஆனால் உங்களால் ஞானஸ்தானம் எடுக்கிறது கடினமான காரியம். நீங்கள் ஜுவல்ஸ் இருக்குது, பூ இருக்குது, ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே மாற்றணும். அதெல்லாம் உங்களால் முடியாது. நீங்கள் வேறு சபைக்கு போனால் உடனே ஞானஸ்தானம் அந்த பாஸ்டர் பெந்தகோஸ பாஸ்டர் கொடுத்துருவார். ஆனால் என்கிட்ட வந்து நீங்கள் ஞானஸ்தானம் பெறணும் அப்படின்னா ஈஸியாக பெற முடியாது. இப்பொழுது ஞானஸ்தானம் எடுக்கிறதை விட்டுட்டு நல்லா நீங்கள் யோசித்து பாருங்கள் அப்படின்ட்டுருவேன். உடனே ஞானஸ்தானம் வாங்கினா உடனே நான் கொடுத்துட போகிறதில்ல. நீங்கள் நிறைய காரியங்களை சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஞானஸ்தானங்கிறது ஈஸியான காரியம் இல்லை. அதனால் இது சிலர் என்ன நினைக்கிறானே, ஞானஸ்தானம் எடுக்காமலேயே நம்ம இயேசு கிறிஸ்துவை அதிகமாக அறிய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இதுதான் சாபனத்து மக்கள். பெரிய பெரிய ப்ரீச்சர்ஸ் இருக்கிறாங்க, அதான் பாஸ்டர் ஜெகன்ஸ், மோகன்ஜி, லாசரஸ், இதோ நிறைய இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி, பைபிளை பற்றி ரொம்ப பேசுகிறாங்க. அவங்க இன்னும் மேரேஜ் கவனன்ட்டே பண்ணலையே. மேரேஜ் அவங்க பைபிளை படிச்சுக்கிட்டு இயேசு கிறிஸ்துவ போதிக்கிறாங்க, இதை படிச்சு தான் போதிக்கிறாங்க. அவங்க இன்னும் விவாகத்தில் இணையலையே. விவாகத்தில் இணைய விவாக ஒப்பந்தமே செய்யலை. மேரேஜ் யூனியனுக்கே வரல. மேரேஜ் யூனியனுக்கு வராமல் இதோ எங்கள் மாப்பிள்ளை அப்படியாப்பட்டவர், எங்களுடைய கணவர் அப்படியாப்பட்டவர் அப்படின்னு சொல்லும் பொழுது அவரை ரொம்ப உயர்த்தி காண்பிக்கிறாங்க. நம்ம மேரேஜ் யூனியனில் வந்திருக்கோமே, நம்மளை விட அவங்களுக்கு தெரியுமா? நமக்கு தான் தெரியும். மேரேஜ் ஆன பிறகுதான் தன் கணவனை, தன் அந்த மனைவியானவள் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அவனுடைய ஒவ்வொரு சிங்கிள் ஆக்டிவிட்டீஸையும் அவன் கணக்கு பண்ணி பார்க்குறான். அவருடைய சரீரத்தின் ஒவ்வொரு எனர்ஜென்றால் அங்கங்களும் அவளுக்கு தெரியும். அதனால க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம இன்னைக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வந்திருக்கிறோம். டினாமினேஷன் மக்கள் இன்னும் உடன்படிக்கையே செய்யாமல் அவங்க விவாகமே ஆகாதபடி எப்படி அவரை நமக்கு மேலே உயர்த்தி காமிக்க முடியும்? இயேசு கிறிஸ்துவை நம்ம அறிஞ்சதை விட அவங்க அதிகமாக அறிய முடியுமா? முடியாது. அவங்க இன்னும் ஒப்பந்தமே செய்யலை. நம்ம இன்னைக்கு விவாக ஒப்பந்தம் செய்திருக்கோம், இன்விசிபிள் யூனியன்ல வந்திருக்கிறோம். ஹாலேலூயா. நம்ம சப்மிட் பண்ணிருக்கோம், நம்மளுடைய ஹஸ்பண்டுக்கு நம்ம சப்மிட் பண்ணிருக்கோம், ஒப்பு கொடுத்துருக்கிறோம். ஆமென். அவளுக்கு ஒரு அன்பு, அங்க அப்பா இருந்தார் பெத்தேல், பெத்வேல். அப்பாவுடைய அன்பு அவளுக்கு தெரியும். மில்கா அவளுடைய மனைவி, அவங்க அம்மா பேரு மில்கா. இது அவளுடைய அன்பு, தாயினுடைய அன்பு அவளை அறிந்திருந்தாள். அவளுக்கு ஒரு சகோதரன் இருக்கிறான் லாபான், சகோதரனுடைய அன்பையும் அவள் அறிந்திருந்தாள். ஆனால் ஹஸ்பண்ட் லவ் அவள் அறியவில்லை. இப்பொழுது ஹஸ்பண்ட் லவ் அறிகிறாள். ஹல்லேலூயா. அதே போல தான் சிலர் வந்து எங்க அம்மா, எங்க அம்மா, எங்க அப்பாங்க. நீ வந்து புருஷனை அறிஞ்சிக்க, புருஷன் வந்து என்னுடைய நினைப்பு. அதான் நிறைய பேர் தாய் வீட்டில் வந்து செட்டில் ஆயிடுவாங்க. தாய் வீட்டில் செட்டில் ஆகிறது பயில்படி ரைட் இல்லை. ஒரு மகா தாய் வீட்டுக்கு வருவதும், தாய் மகளை இங்கே இரு இரு, போவாத போவாத இங்கே இருன்னு சொல்வதும், வரலாம் போகலாம், ஆனால் அங்கே வந்தே இருக்கணும்னு நினைக்கும் பொழுது அது அது பைபிள் படி சரியில்லை. உன் புருஷனோடு சேர்ந்து நீ உன் சொந்த குடும்பத்தை நடத்து. நீ தாய் வீட்டிலே இருந்துட்டு, தாய் வீட்டிலே சாப்பிட்டுக்கிட்டு, அங்கேயே படுத்து தூங்கிக்கிட்டு நீ அங்கே இருப்பது ஆசீர்வாதம் அல்ல. உன் சொந்த குடும்பத்தை உன்னால் நடத்த முடியலை, உனக்கு அந்த விசுவாசம் இல்லை, உனக்கு அந்த ஐஸ்வர்யம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. நீ ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவரே என் சொந்த குடும்பத்தை நான் ஆசீர்வாதமாய் நடத்த வேண்டும். அதுதான் எனக்கு இப்போ வந்து என்னென்ன இங்கே கவனிக்கும் பொழுது அவளுக்கு அந்த அன்புலாம் இருந்துச்சு. அம்மாவின் அன்பு தெரியும், அப்பா ரொம்ப நேசிக்கிறார், சகோதரமார்கள் ரொம்ப நேசிக்கிறாங்க. ஆனால் ஹஸ்பண்ட் லவ் அவள் அறியாமல் இருந்தாள். இப்பொழுது அவளை ஹஸ்பண்ட் லவ் அறிகிறாள். ஹல்லேலூயா. இருக்கிறதுல மேலான அன்பு அதுதான், ஏசு கிறிஸ்துவின் அன்பு மேலான அன்பு. ஹல்லேலூயா. நம்ம அம்மா அப்பா, நம்ம சொந்தக்காரங்க, நம்ம குடும்பத்தார் எல்லாரும் நமக்கு அன்பு கூற வேண்டியதான். சுபாப அன்பு நமக்கு தேவை தான். ஆனா வந்து ஜீசஸ் லவ் வந்து அதை விட கிரேட்டர். நம்முடைய ஹஸ்பண்ட் லவ் வந்து அதை விட கிரேட்டர். ஹல்லேலூயா. இப்பொழுது ரெபேக்காளுக்கு அந்த அன்பு கிடைத்து விட்டது. இது இருக்கிறத விட மேலான ஒரு அன்பு. ஆமென். ஊழியக்காரர் என்ன செய்தார்? எல்லாத்தையும் சொல்லிட்டு, விவரமா சொல்லிட்டு அவர் போயிட்டார். 65:66 வசந்த வாசிக்கலாம்.
ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்குக்கு விவரித்து சொன்னான்.
ஊழியக்காரன் தன்னுடைய காரியங்கள் எல்லாத்தையுமே, எப்படி கத்தர் இந்த ரெபேக்காளை கொண்டு வந்தார், நான் எப்படி பேசினேன், அவ எப்படி சம்மதிச்சா, ஒட்டகத்துல எப்படி வந்தோம், எல்லா விவரத்தையும் சொல்லிட்டு அந்த எலியேசர் போயிட்டார். அதே போலதான் நம்முடைய தீர்க்கதரிசி வந்து எல்லாத்தையும் விவரமாக நமக்கு சொல்லிட்டு, இதை மணவாளனை குறிச்சியும் எல்லா மணவாட்டி எப்படி எல்லாத்தையும் ரகசியங்கள் எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டு அவர் 1965 போயிட்டார். அதுக்கு பிறகு எலியேசரை நம்ம பைபிளில் வாசிக்கவே இல்லை. எலியேசருடைய ஊழியம் முடிந்து விட்டது. எலியேசர் கமிஷன் முடிஞ்சு விட்டது. ப்ராஃபட் ஒன் மேன் மினிஸ்ட்ரி முடிந்து விட்டது. அவர் போயிட்டார். ஆண்டவர் அவரை காட்சி விட்டு எடுத்துக்கொண்டார். அவர் 6th dimensionல இருக்கிறார். 6th dimensionலே பசுத்தவான்களோடு கூட அவர் ஐக்கியப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த ஸ்தலத்துக்கு, அந்த 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 இடத்துக்கு அவர் போயிட்டார். A place beyond the curtain of time. காலம் என்னும் திரைக்கு அப்பால் அவர் போய்விட்டார். ஹல்லேலூயா. இப்பொழுது இவள் வந்து ஐக்கியப்படுகிறார். அதே போல இன்னைக்கு பிரைடு உலகத்தில் இருக்கோம், நம்ம இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுகிறோம். ஹல்லேலூயா. துறவண்டையிலே சந்தித்து, இதோ இவள் வந்து மெசபத்தியாமில் இருந்து அவள் பிரயாணம் செய்து மெசஞ்சர் கொண்டு வந்தார். அதெல்லாம் அவருடைய பொறுப்பாக இருக்கிறது. இப்பொழுது அவர் தன்னுடைய காரியங்கள் எல்லாம் வெறித்து சொல்லிட்டு, ஆண்டவர் பெண்ணாம் அங்கே எல்லாம் நீர் என்னை அனுப்பினீர், நான் உம்முடைய சித்தத்தை செய்தேன், உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தினேன், என்னை கொண்டு நீர் என்னென்ன காரியங்களை செய்ய சொன்னீரோ, என்னென்ன அற்புதங்கள் நடக்க வேண்டுமோ எல்லாத்தையும் நான் செய்து முடிச்சிட்டேன், உம்முடைய வார்த்தையின்படி எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டேன்னு அவர் போயிட்டார். நம்முடைய எலியேசர் போயிட்டார். இப்போ நம்ம ரெபேக்கா இங்கே இருக்கிறோம், நம்ம இங்கே வந்து ஐக்கியப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இது அவருக்கு மனைவியாக இருக்கிறோம். 6:64-67 வாசிக்கலாம்.
அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான்.
ஏதோ தன்னுடைய தாயின் கூடாரத்துக்கு அழைத்து சென்று அவளை மனைவியாய் கொண்டு அவளை நேசித்தான் என்று சொல்லப்படும். தன்னுடைய தாய் கூடாரம், சாராஸ் டென்ட், சாராளுக்கு ஒரு கூடாரம் இருக்கிறது. அந்த டென்ட்ல கொண்டு சென்று அவன் அவளை மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான் என்று சொல்லப்படுகிறது. அந்த டென்ட்ல தான் ஆண்டு இருக்கும் பொழுது கத்தர் பேசுகிறார். சாராள் அந்த டென்ட்ல தான் இருக்கிறார். கூடாரத்துக்குள்ள, சாராள் கூடாரத்துக்குள்ள இருக்கிறார். அந்த கூடாரத்தில் தான் கர்த்தர் அங்கே பேசுகிறாரோ அவனுடைய பிறப்பை குறித்து பேசுகிறார். இதே போல உனக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று பேச அந்த இடத்துக்கு தான் கொண்டு அந்த பிளேஸ் ஆஃப் ஆரிஜின். இன்னைக்கு நம்ம எங்கே போனோம்? தேவனுடைய சிந்தைக்கு போனோம். ஹல்லேலூயா. அங்கதான் நம்முடைய ஆரிஜின் இருக்குது. தேவனுடைய சிந்தையிலிருந்து நம்ம வந்திருக்கிறோம், அதே இடத்துக்கு நம்ம போறோம். நம்முடைய பிகினிங் எங்க இருக்கிறது? அதனால தேவனுடைய சிந்தையிலிருந்து நம்ம வந்தோம் என்ற வெளிப்பாட்டை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென்,
ஆமென்.
இது அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். ஆபிரகாமுக்கு சொன்னார், உன் மனைவியாகிய சாராள் ஒரு குமாரனை பெறுவாள், ஈசாக்கு என்று பெயர். ஒரு வருஷத்துக்கு முன்னதாகவே, அவன் பிறப்பதற்கு முன்னதாகவே அவனுடைய பெயர் அங்கே சொல்லப்பட்டது. இன்னும் பிறக்கல, ஆனால் ஆண்டவர் பெயரை சொல்றார். அவன் ஆதியாகமம் 17:19 வாசிக்கலாம்.
அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக, என் உடன்படிக்கை.
சரி, அவனுக்கு ஈசாக்கு என்று பெயர். ஒரு வருஷத்துக்கு முன்னதாக, ஒரு வருஷத்துக்கு முன்னதாக கர்த்தர் சொல்லுகிறார், பிறப்பதற்கு ஒரு வருஷத்துக்கு முன்னதாகவே அவன் பெயர் தரிப்பிக்கப்பட்டான், ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக, அவனோடு கூட என்னுடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அதனால அந்த டென்த்துக்கு அவன் கொண்டு போகிறான். சாராளின் கூடாரம் அங்கதான் வந்து அவளை கொண்டு சென்றான் என்று பைபிள்ல வாசிக்கிறோம். சாராளும் பிரைடா இருக்கிறார். ஆபிரகாமுடைய பிரைடு சார். ஆபிரகாம் and Sarah, அதனால bridegroom and bride. அதன் மீன்பு Isaac, Rebecca, bridegroom and bride. அதன் மீன்பு Isaac, இல்லை Jacob and Rachel, bride and bridegroom. அதுக்கு பிறகு Joseph and Asenath, bridegroom and bride. பாருங்க, பைபிள் ஃபுல்லாக எப்படி எழுதியிருக்குது, மணவாளன் மணவாட்டி, மணவாளன் அணவாட்டி. நம்ம மணவாட்டின்னா ஞானங்களுக்கு ஒன்றுமே புரியறதில்லை. சாபனத்து மக்களுக்கு மணவாட்டினா என்னன்னு புரியல. நீங்க என்ன ஊழியத்தில் இருக்கீங்க? மணவாட்டி ஊழியத்தில் இருக்கிறோம், பிரைட் மினிஸ்ட்ரியில் இருக்கிறோம். நீங்க என்ன ஊழியம்? நீங்க சிஎஸ், நீங்க மெத்தடிஸ்ட், நீங்க பேப்டிஸ்ட், நீங்க பெந்தேகோஸ். நாங்க பிரைட் மினிஸ்ட்ரியில் இருக்கிறோம். ஹல்லேலூயா.
ஆமென்.
பைபிள்ல எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, எல்லாமே பிரைட் குரூம் அண்ட் பிரைட், பிரைட் குரூம் அண்ட் பிரைட். ஆபிரகாம் சாராள் நம்ம என்ன காண்கிறோம்? பாடி சேஞ்ச் அவளுக்கு வந்தது, அதே போல நமக்கும் பாடி சேஞ்ச் வரும். அவள் வந்து அவள் மறுபடியும் அவள் இளம் பெண்ணாக மாறுகிறாள். அதே போல நாமும் அவ்விதமாய் மாறுவோம். ஆஸ்னாத் நம்ம என்ன பார்க்கிறோம்? ஆஸ்னாத் வந்து யோசேப்பின் மனைவி. ஆதியாகமம் 45:1 என்ன வாசிக்கிறோம்? சகோதரமார்கள் வரும் பொழுது ஆஸ்னாத் ஓடு, அரண்மனைக்கு ஓடிரு, நான் என் சகோதரோட வெளிப்படுத்த வேண்டும். நீ இந்த நேரத்தில் இருக்கிற, நீ டிஸ்மிஸ் த பிரைட். அதே போல் நம்மளை ஆண்டவர் டிஸ்மிஸ் பண்ணிட்டு நம்மளை நம்ம வெட்டிங் சப்பருக்கு நம்ம போயிடுவோம். நம்ம ஆட்டுக்குட்டியாக கல்யாணம் வந்து போகும்பொழுது சகோதரமார்கள் 144,000 யூதருக்கு வெளிப்படுத்துகிறார். டிபிஎங்காரங்களுடைய பேடு மிஸ்டேக் என்னென்னா, அந்த 144,000 பேர் நாங்கள் தான், இஸ்ரியால் கரைப்படாதவர்கள் விவாகம் செய்யலை அப்படிங்கிறாங்க. 144,000 இஸ்ரேல் ஜனங்கள். அந்த டிபிஐ இருக்கிறதுலே நாங்கள் பெரிய பெந்தகோஸ்ங்கிற முற்றிலும் தவறான உபதேசம். அவங்க தங்களை ரொம்ப பரிசுத்தவான்களா நினைக்கிறாங்க, ஒயிட் சாரி அவங்க கட்டி கொள்வாங்க, விவாகம் செய்யல அப்படின்னு அங்க வந்து சகோதர சகோதரிகளாக நாங்கள் இருக்கிறோம் என்று கூட்டமாக இருக்கிறார்கள். இது அவர்கள் எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கிறாங்கிறது ஆண்டவருக்கு தான் தெரியும். அவங்க கத்தோலிக்க உபதேசம் போலவும் இருக்கிறாங்க, அவங்க தவறான உபதேசத்தை உடையவர்களா இருக்கிறார்கள். 144,000 பேர் இஸ்ரவ ஜனங்கள். நம்மள ஆண்டவர் மேல அனுப்பிட்டு தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்படுத்துவார். ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்தில் வெளிப்படுத்த மாட்டார். முதலாவது நமக்கு வெளிப்படுத்துற பின்பு நம்மள மேல போன பிறகு அதான் ஆஸ்னாத்தில் என்ன காண்கிறோம்? டிஸ்மிஸிங், டிஸ்மிஸ் டு த பேலஸ் பிகாஸ் ஹி இஸ் கோயிங் டு ரிவீல் டு ஹிஸ் பிரதரன். அவள் தன்னை வந்து ரிவீல் ஹிம்செல் டு ஹிஸ் பிரதரன், தம்முடைய தன்னை வந்து சகோதரமாளுக்கு யோசேப்பை வெளிப்படுத்த போகிறான். அந்த நேரத்தில் ஆஸ்னாத் அங்க இல்லை. அதே போல ஆண்டவர் 144,000 பேரை உபத்திர காட்டில் டீல் பண்ணும் பொழுது நம்ம இங்கே இருக்க மாட்டோம், நம்ம மேலே இருப்போம். ஆமே, எவ்வளோ அருமையான சத்தியம். இப்போல ஜேக்கப் வந்து ரேச்சலை ரொம்ப அதிகமாக நேசித்தான். அதே போல நம்முடைய அன்பு, இயேசு கிறிஸ்துவின் அன்பு, நம்முடைய அன்பு அது ஜாக்கப் அண்ட் ரேச்சலாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ரெபேக்கா இப்பொழுது இரட்டையர்களை கொண்டவர்கள், ட்வின்ஸ், இரட்டை பிள்ளைகளை பெறுகிறாள். அவள் வந்து பிரெக்னன்ட் வைஃபா மாறி இருக்கிறாள். த பிரெக்னேட்டட் வைஃப். நம்ம இன்னைக்கு வார்த்தையினாலே கர்ப்பம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். இன்னைக்கு மனவாட்டி வார்த்தையினாலே கர்ப்பம் தரிக்கப்பட்டிருக்கிறாள். வெர்ஜின் கேர்ளா இருந்தவள் வைஃபா மாறி 20 வருஷத்துக்கு பிறகு பிரெக்னன்ட் வைஃபா மாறி இருக்கிறாள். கர்ப்பம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறாள். She became his wife in the tent. அந்த கூடாரத்திலே அவள் மனைவியாக மாறினாள். ஆனால் 20 இயர்ஸுக்கு பிறகு அவனுக்கு 60 வயசு ஆகும் பொழுது அவன் ஏசாவையும் யாக்கோபையும் பெற்றான் என்று பைபிள் எழுதியிருக்கு. 60 வயசுனா 20 வருஷம் வெயிட் பண்ணுகிறான் பாருங்க. இப்பொழுது அவள் பிரெக்னேட்டட் வைஃபா மாறுகிறாள். அவளுடைய கர்ப்பத்திலே 2 பிள்ளைகள் இருக்கிறது, ஈசா அண்ட் ஜேக்கப். இந்த 2 பேரும் ஒருவன் ஆவிக்குரியவன், ஒரு மாம்சத்துக்குரியவன். இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. மனவாட்டியில வந்து ஒன்னும் ஆவிக்குரியவராக, ஒன்னு கார்னல், இது கார்னல் பிலிவர், மாம்சத்துக்குரிய விசுவாசி. பேச்சு நல்லா இருக்காது, எப்பவும் நம்மளை பாசரை குற்றப்படுத்துற மாதிரியே இருக்கும். எப்பவும் அவிசுவாசி கூட தான் சேரும், விசுவாசியோட சேராது. அவனுடைய ஐடென்டிபிகேஷன்லாம் அவிசுவாசி, பேசுறதெல்லாம் பாசரும் ஊழியத்துக்கு விரோதமா பேசுறது. அதனால சர்ச்சைக்கு வரும் பாருங்க. கார்னல் பிலிவர், நல்ல பிலிவர் கிடையாது. எல்லா ஆவிகளையும் பாஸ்டர் புரிஞ்சு வைக்கிறார். அதனால நல்லது இருக்கு, கெட்டது இருக்குது, கெட்ட காரியங்களும் இருக்குது. அதனால கார்னல் பிலிவர். ஆனா இந்த விசுவாசி நல்ல விசுவாசி. ஜேக்கப் தேவனால் முன்குறிக்கப்பட்டவன். இவன் தேவனுடைய தீர்மானங்கள், அவருடைய பிளான்ஸ் எல்லாம் அறிஞ்சு நான் லைஃப் சப்மிட் பண்ணி தாழ்மையோடு இருக்கிறான். அவன் ஒரு வேட்டைக்காரன், ஹண்டர். அது வேணும், இது வேணும், அதை வேணும், இது வேணும், இது வேணும். இப்படியே அவனுடைய ஆசை எல்லாமே உலகத்தை அடைவது, அடைவது, அச்சீவ்மெண்ட் பண்ணுவது. அதை கொஞ்சம் சேசிங் த வேர்ல்ட்லி ரிச்சஸ். அவன் வந்து உலகத்தின் ஐஸ்வர்யத்தை தேடிக்கொண்டே ஓடுகிறான், ஹண்டர். ஆனா ஜேக்கப் வந்து கூடாரவாசியா இருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் தேவனுடைய காரியங்களை அறிந்து கொண்டிருக்கிறான். ஆமென். கார்னர் பிலீவர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பிலீவர் ஒரே கற்பத்துக்குள்ள, ஒரே சர்ச்சைக்குள்ள இதோ அவிதமா இருக்கிறது. நம்ம வந்து எப்படி அடையாளம் காண்பிக்கணும்? நம்ம ஸ்பிரிச்சுவல் பிலீவராக இருக்க வேண்டும், ஆவிக்குரிய விசுவாசியாக இருக்க வேண்டும். ஆமென். ஆமென். நம்ம 22-ஆம் அதிகாரத்திலிருந்து 25-ஆம் அதிகாரம் வரைக்கும் ஹோல் மிஸ்டரியே இருக்கு. 22-ஆம் அதிகாரம் கல்வாரி, 23-ஆம் அதிகாரத்தில் டெத் ஆஃப் சாரா, சாராளுடைய மரணம். 24-ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கு ரெபேக்கா மேரேஜ் யூனியன். 25-ஆம் அதிகாரத்தில் ஏசா யாக்கோபு பிறக்கிறாங்க. இது வரைக்கும் 2000 வருஷம் சரித்திரம் அடங்கிட்டு, புதிய ஏற்பாடு அடங்கிவிட்டு. இந்த இவ்வளவு சாப்டர்ஸுக்குள்ள 22-ஆம் அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே நமக்காக மரித்தார். 22-ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்தினான் என்று பார்க்கிறோம். கல்வாரி அது எதை குறிக்கிறது? அது வந்து இட்ஸ் அ டைப் ஆஃப் கல்வாரி. ஈசாக்கை நம்ம கவனிக்கும் பொழுது ஒபீடியன் அன்டு டெத், தன் தகப்பனுக்கு மரணம் பரியந்தம் கீழ்ப்படிந்தவனாக இருந்தான். பிலிப்பியர் 2-ஆம் அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். ஆமென்.
ஆமென்.
இன் சப்மிஷன் டு த வில் ஆஃப் த ஃபாதர், பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுப்பது. ஈசாக்கு தன்னுடைய அப்பா ஆபிரகாமுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தான். இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் அப்படி இருக்காங்க? அப்பா வந்து தேவனுடைய மனுஷன், அப்பா வந்து வயசானவர், அவர் சொல்ல வார்த்தையை மதிக்கணுமே. நமக்கு பலம் இருக்குது, நமக்கு வந்து பவர் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ற வார்த்தையை வந்து மரியாதையோட கேட்கணும். அதான் நல்ல பிள்ளைகள். அந்த வயசுக்கு மரியாதை கொடுக்கணும். அவர் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பெற்றிருக்கிறாரு, நம்ம வந்து அவர் மூலமா வந்திருக்கிறோம், அவரால் தான் நம்ம வழி நடத்தப்படுறோம். கொஞ்சம் கூட பயம் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு கிடையாது. பேரண்ட்ஸை மதிக்கிறது கிடையாது, தகப்பனை மதிக்கிறது கிடையாது. ஈசாக்கு எப்படி பாருங்க, நேச்சுரலாக பார்த்தா தகப்பன் வந்து எவ்வளோ ஆவிக்குரிய அனுபவம் உடையவர். அவர் வந்து என்ன, வயசான காலத்தில் நமக்கு பலம் இருக்குன்னு அவரை எதுக்கலாமா? ரொம்ப முட்டாள்தனமான காரியம் அது, சாத்தானுடைய கிரியையாக இருக்கிறது. மரியாதை இல்லை. உன் வாழ்நாள் நீடித்திருப்பதுக்கும் நன்றாக இருப்பதுக்கும் தாயின் தகப்பனை கனம் பண்ணுவாயன்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இவன் என்ன நினைக்கிற, இவன் வந்து ஈசாக்கு வந்து சப்மிசிவ் ஸ்பிரிட் அன்டில் டெத், இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். சிலுவையின் மரண பரிந்தான் நமக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கா? இருக்கு. என் ஜீவனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, என் ஜீவனை மறுபடியும் எடுத்துக்கொள்ள எனக்கு அதிகாரம் உண்டு. யோவான் 10:18 வாசிக்கிறோம், அவருக்கு பவர் இருக்குது. ஐ ஹாவ் த பவர் டு லே மை லைஃப். இதோ என்னுடைய ஜீவனை கொடுக்கவும் முடியும், என் ஜீவனை நான் மறுபடியும் எடுத்துக்கொள்ள முடியும். ஆமென்,
ஆமென்.
ஆனா அவர் என்ன சொன்னார்? பிதாவே, என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. மத்தேயு 26:39.
சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்
ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி. பிதாவின் சித்தத்துக்கு தன்னை முற்றிலுமாக டோட்டல் சரண்டர் பண்ணினார் அவர். வந்து அதே போல ஈசாக்கு வந்து அவிதமாக ஆபிராமுக்கு ஒப்பு கொடுத்தது போல, இதை இயேசு கிறிஸ்துவும் பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார். பிதான்னு ரெண்டு பர்சன் நினைக்க கூடாது, ரெண்டு ஸ்தானங்களாக இருக்கு. பைபிள ரெண்டு ஸ்தானங்களாக எழுதப்பட்டிருக்கு. அவர் வந்து அப்பிதமாக தன்னை ஒப்பு கொடுத்தார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும், ஆயிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. 22 கல்வாரியை நம்ம பார்க்கிறோம். ஈசாக்க கூட்டிக்கிட்டு போறான் ஆபிரகாம். 7-8 என்ன வாசிக்கிறோம்? ஈசாக் கேட்கிறான், அப்பா எல்லாமே இருக்கு, ஃபயர் இருக்குது, வுட்டு இருக்கிறது, ஆனால் ஆடு எங்க? வாட் இஸ் த லேம் என்று கேட்கும் பொழுது, கத்தர் தம்முடைய தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். கோட் வில் ப்ரொவைடு எ லேம் ஃபார் இஸ் சாக்ரிஃபைஸ். ஆண்டவர் தம்முடைய தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். 8 வாசிக்கலாம்.
அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றார்.
மகனே வந்து கத்தர் பார்த்து கொள்வார். அப்போ அங்க போகும்பொழுது ஈசாக்கு பலி செலுத்த கத்திய ஓங்கும் பொழுது கத்துடைய தூதனான வந்து ஆபிரகாமே ஆபிரகாமே பிள்ளையின் மேல பிள்ளையாண்டான் மேல கைய போடாதேன்னு சொல்லும் பொழுது அவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். 14 என்ன வாசிக்கிறோம்? தன் கண்களை ஏறெடுக்கும் பொழுது ஒரு தெற்கு கொம்புள்ள ஆட்டுக்கடா மேல் ரேம், அந்த மேல் ரேம் ஆட்டுக்கடா ஆண், அது ஆணாக இருக்கிறது. அந்த ஆட்டுக்கடா வந்து புதருக்குள் சிக்கி இருக்கிறது. அதை பிடித்து ஈசாக்குக்கு பதிலாக பலி செலுத்தினான். இந்த காட்சியை நீங்க காண்கும் பொழுது ரெண்டுமே இயேசு கிறிஸ்து வெளிப்படுது. ஈசாக்கும் ஜீசஸ், ஆடும் ஜீசஸ், போத் ஜீசஸ், போத் ஆர் ஜீசஸ், ரெண்டுமே. பைபிள் வந்து காம்பவுண்டா இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதவங்க குழப்புவாங்க. எழுத்தின்படி பார்க்கக்கூடாது, நியூஸ் பேப்பரோ பாடப்புஸ்தகமோ கிடையாது பைபிள். ஈசாக்கும் இயேசு கிறிஸ்து, அந்த ஆடும் இயேசு கிறிஸ்து. அல்ல, ஈசாக்கு வந்து பலி செலுத்த ஒப்பு கொடுக்கும் பொழுது கத்தரா இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தார். பின்பு அவன் வந்து அவன் மலையிலேருந்து கீழே இறங்கும் பொழுது உயிர்த்தெழுந்தவனாக விரும்புகிறான். அவன் அங்க எபிரேயர் 11:17 அவன் பலியிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கும். பாவனையாக மறுபடியும் அவனை திரும்ப பெற்றுக்கொண்டான். அவன் வந்து பாவனையாக ஒரு டைப்பாக அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான். இப்பொழுது ரெசரக்டட் ஜீசஸாக இருக்கிறான். மலையிலேருந்து ஈசாக்கு இறங்கும் பொழுது ரெசரக்டட் ஜீசஸ் அங்கே அந்த பலியில் அவன் கடத்தும் பொழுது அவன் வந்து என்ன சொன்னால் சாக்ரிஃபைஸாக இருக்கிறான். ஈசாக்கு பலி செலுத்துக்கு பதிலாக ஆண்டவர் உங்கள் ஆட்டுக்குட்டியை கட்டளையிட்டார். அந்த ஆடு ஜீசஸ், உலகத்தின் பாவத்தை சுமந்துக்கு தேவாட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. அவர் பலி செலுத்தப்பட்டனால நீங்கள் பிழைச்சிக்கிட்டீங்க. நீங்க மறிக்க வேண்டிய ஸ்தானத்துல அந்த ஆட்டுக்குட்டி மறித்தது. ஹல்லேலூயா. அந்த ஆட்டுக்குட்டி ஜீசஸ். ஈசாக்கும் ஜீசஸ் தான், ஆட்டுக்குட்டியும் ஜீசஸ் தான். ஹல்லேலூயா. அதனால கல்வாரி வந்து 2000 முன்னாடி கல்வாரி வந்தது. அதான் 22 23 டெத் ஆஃப் சாரா. சாரா மறித்து போகிறாள். 23 சாராள் மறிச்சு போன பிறகு அவனுக்கு தாய் இல்லை. இப்பொழுது தாப்பம் மட்டும்தான் இருக்கிறான். அதனால அவனுக்கு விவாகம் செய்தணும். அதான் 24 விவாகம். 25 குழந்தை பிறக்கிறது. இங்க கவனிக்கும் பொழுது இந்த ஈவினிங் மெசேஞ்சர் அங்க வருகிறார். ஈவினிங் மெசேஞ்சர் வரும் பொழுது ஈவினிங் மெசேஞ்சரோடு கர்த்தருடைய தூதனானவர் இருக்கிறார். அந்த தூதன் தான் உனக்கு மனவாட்டியை கொண்டு வர உதவி செய்வார். நீயா போய் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா என்ன சென்றால் கர்த்தருடைய தூதனானவர் உனக்கு முன்பாக வருவார். உனக்கு அவர் உனக்கு உன்னோடு கூட வருகிறார். 7 வசனத்தினுடைய 24 7 வசனத்தினுடைய Genesis 24:7 அதுல வந்து அந்த பின்பகுதியை வாசி,
நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார்.
நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படி தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார்.
ஆமென்.
The angel of God appeared in the last days. இத கடைசி காலத்துல கர்த்தருடைய தூதனான வந்திருக்கிறார். அவர் யாரோடு கூட இருக்கிறார்? பிரதர் பிரனாமோடு இருக்கிறார். அந்த ஏஞ்சல் ஆஃப் காட் தான் அந்த பில்லர் ஆஃப் ஃபயர். ஏஞ்சல் ஆஃப் காட் வந்து பிரதர் பிரனாமோடு கூட இருக்கிறார். அவர் தலைக்கு மேல இந்த அக்னி சம வந்தது போட்டோ கூட எடுக்கப்பட்டிருக்கு. அந்த கர்த்தருடைய தூதனானவர் அந்த பிரதர் பிரனாமோடு இருந்தார். அதே போல எலியேசரோடு கூட கர்த்தருடைய தூதனானவர் இருந்தார். அவர் தான் மனவாட்டியை கொண்டு வருவார். ஆமென். இவன் கிப்ஸ் கொண்டு போகிறான். இவன் வந்து இதோ ரெயின்மெண்ட் அந்த பாலியான வஸ்திரத்தை கொண்டு போகிறான். அந்த பீஸ் அந்த பவர் அந்த ஒட்டகங்களை கொண்டு செல்கிறான். ஆமென். பாபிலோன்ல இருந்து அந்த மனவாட்டியை கொண்டு வரணும். அந்த பிரதர் பிரனாமுடைய ஊழி என்ன? கம் அவுட் ஆஃப் பாபிலோன், மை பீப்புள் கம் அவுட் ஆஃப் பாபிலோன். என் ஜனங்களே, நீங்கள் பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள், நீங்கள் அவளை விட்டு வெளியே வாருங்கள். வெளிப்படுத்தல் 18:4 வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 18:1 என்ன வாசிக்கிறோம்? பின்பு ஒரு தூதன், மிகுந்த அதிகாரமுடைய ஒரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன், அவனுடைய மகிமையால் பூமி பிரகாசமாயிற்று. அல்லேலூயா. அதான் வந்து செவன் சீல், தி கமிங் ஆஃப் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ஒரே வெளிச்சம் தான், இந்த வெளிப்பாடு, இந்த வெளிச்சம் தான் பூமிக்கு இன்னைக்கு ஒரே வெளிச்சம் வந்து இந்த ரெவலேஷன், தி மெசேஜ் ஆஃப் தி ஹவர். அதன் மீது 4 என்ன வாசிக்கிறோம்? என் பிள்ளைகளே, நீங்கள் ஜனங்களே, நீங்கள் அவளுக்கு நேரிடும் வாதையில் அகப்படாதபடிக்கு, அவளுடைய பாவனுக்கு உடன்படாமலும் அவளுடைய வாதை அவளுக்கு நேரிடும் வாதையில் அகப்படாதபடிக்கு அவளை விட்டு வெளியே பாருங்கள். கம் அவுட் ஆஃப் பாபிலோன். ஆமென்.
ஆமென்.
மகா பாபிலோன் விழுந்தது, விழுந்தது, அது விழுந்து கொண்டிருக்குது. அது சகலவித அசுத்தாவிகளுடைய காவல் வீடாயிருக்கிறது. அசுத்தமும் அருவறுப்பும் உள்ள பறவைகள் வீடு கூடாரமாக இருக்கிறது. நீங்க அவளை விட்டு வெளியே வாருங்கள். மகாவசத்தில் அவிதமா. அது போல எலியேசருடைய ஊழியம் இருந்தார். ரெபேக்காளை பாபிலோனை விட்டு வெளியே கொண்டு வர வேண்டும், வார்த்தைக்கு கொண்டு வர வேண்டும்.
ஆமேன்.
மனவானத்திலே கொண்டு வர வேண்டும்.
ஆமேன்.
ஆட்டுக்குட்டியாண்டே கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படியாக அவளுக்கு அருளப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவானுடைய நீதிகளே. பின்னு அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியாண்ட கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவள் பாக்கியவான்கள் என்று எழுது. மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். இஸ் அ ட்ரூ சேயிங் ஆஃப் காட். இது உண்மையான சத்தியம். அதுக்கு ஸ்பெஷல் ஆண்ட சொல்லியிருக்கார். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். திஸ் ஆர் த ட்ரூ சேயிங் ஆஃப் த லார்ட். இது இந்த மேரேஜ், மேரேஜ் யூனியன், வெட்டிங் சப்பர் வந்து ட்ரூ சேயிங். அது உண்மையான தேவனுடைய வார்த்தை. அது நிறைவேறாமல் போகாது. நம்ம இன்னைக்கு மேரேஜ் யூனியன்ல இருக்கோம். ஈவினிங் மெசஞ்சர் கொண்டு வந்திருக்கிறார். ஈவினிங் டைம் மெசஞ்சர், ஈவினிங் டைம்ல நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஈவினிங் டைமில் நம்ம மனவாளனை சந்தித்திருக்கிறோம். மற்ற 24 அந்த ஆதியாகமம் 24:63 வாசிக்கும் பொழுது, சாயங்கால வேளையிலே அவன் தியானம் பண்ணும்படியாக வயல்வெளிக்கு வருகிறான். அப்பொழுது ஒட்டகங்கள் வர கண்டான் என்று காண்கிறது. ரெபேக்காளை அவன் காண்கிறான். ரெபேக்காளும் தன் கண்களை ஏறெடுத்து இதோ ஈசாக்கு வருவதை காண்கிறாள். ரெண்டு பேருமே தங்கள் கண்களை ஏறெடுத்து ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். அதே போல நம்ம வந்து ரெபேக்கா, இயேசு கிறிஸ்து, நமக்கு ஜீசஸ், நம்ம வந்து அவர் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு நமக்கு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ரெண்டு நம்மை சந்தி, தேவனுடைய வார்த்தை நம்மை சந்தித்தது. 24:63 வாசிக்கலாம்.
ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். ரெபேக்காலும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டார்.
இப்போது நம்ம அந்த வசனங்களை என்ன வாசிக்கிறோம் நமக்கு நன்றாக தெரியும். எலியேசர் ரெபேக்காளை கூட்டிட்டு வர்றாரு. பீஸ்ட் பவர், அந்த ஒட்டகத்தை ஒட்டகம் வந்து சுமந்து கொண்டு வருது. எந்த ஒட்டகத்துக்கு தண்ணீர் பார்த்தாலும் அதே ஒட்டகம் காணக்கூடாத தன்னுடைய கணவனத்திலே கொண்டு சேர்த்தது. த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அல்லேலூயா. த குயிக்கனிங் பவர், த டிரான்ஸ்ஃபார்மிங் பவர். ஆமென்.
ஆமென்.
மறுரூபப்படுத்தும் வல்லமை, உயிர்ப்பிக்கும் வல்லமையானது நம்மை வந்து இதை கொண்டு வருகிறது. நம்ம வந்து சாபனத்தை விட்டு உலகத்தை விட்டு நம்ம வர்றோம். அவர் வந்து ஜெனரல் ஃபாதர்ஸ் ஹவுஸை விட்டு வருகிறார். பிதாவின் வீட்டை விட்டு வயல்வெளிக்கு சாயங்கால வேளையில் வரும் பொழுது இப்பொழுது அந்த கனெக்ஷன் ஏற்படுது. இன்னைக்கு நம்ம அந்த நேரத்தில் வந்திருக்கோம். இன்விசிபிள் யூனியனில் வந்திருக்கோம். வார்த்தையானது நம்மை சந்தித்தது. வார்த்தையானது இறங்கி வந்தது. செவன் சீல், த மைட்டி ஏஞ்சல் டிசெண்டட் ஃப்ரம் ஹெவன். மார்த்தியானது வந்தது, நம்ம சாபனத்தை விட்டு வந்தோம், இப்பொழுது இணைக்கப்பட்டிருக்கும். ஒருவரை ஒருவர் சந்திப்பது. இவ்வளவு நாளும் அவர் பார்க்கல, இப்பொழுது அவள் கண்ணால பார்க்கிறார். இப்பொழுது நம்ம முகமுகமாய் பார்க்கிறோம். ஆமே. கண்ணாடியிலே நல்லலாட்டமாய் மாத்திரமல்ல, இப்பொழுது நம்ம முகமுகமாய் காண்கிறோம். இப்பொழுது நம்ம குறைந்த அறிவுள்ளோர் அல்ல, அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வந்திருக்கு. அதனால ஆதியாகமம் 24 அதிகாரத்தில் என்ன வாசிக்கிறோம்? அந்த ஈசாக்கை பற்றி அவள் கேள்விப்பட்டாள். த சேம் ஒன். 22 அதிகாரத்திலே கல்வாரியிலே தன்னை பலியாக ஒப்பு கொடுத்த அதே கர்த்தர் தான் இப்பொழுது பிரைட் குருமா வந்திருக்கிறார். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. அவர் இனிமேல் அவரால் வந்து மரிப்பதுக்காக வரல, அவர் பிரைட் குருமா வந்திருக்கிறார். அன்னைக்கு லேம்பாக சாக்ரிஃபைஸாக வந்தார், உலகத்தின் பாவத்தை சுமந்துக்கு தேவாட்டுக்குட்டியார் 2000 வருஷத்துக்கு முன்பாக வந்தார். அதுதான் ஆதியாகமம் 22 அதிகாரம். இப்பொழுது ஆதியாகமம் 24 அதிகாரத்தில் அவர் பிரைட் குருமா வந்திருக்கிறார். இன்னைக்கு அவர் பிரைட் குருமா வந்திருக்கிறார். 2000 வருஷத்துக்கு பிறகு அவர் இன்னைக்கு பிரைட் குருமா வந்திருக்கிறார். ஆமென். தி சேம் ஜீசஸ் கல்வாரியிலே தன்னை ஒப்பு கொடுத்த அதே இயேசு. ரெண்டு கடவுள் மூணு கடவுள் திருத்துவோம் எல்லாமே அடிபட்டு போச்சு. அவங்க எவ்வளவு பெரிய ஊழியம் செஞ்சாலும் ஆண்டவர் அவங்கள ஒரு காலம் அறியன்கிறார். இந்த டிரினிட்டி வந்து எல்லாமே கெடுத்து போடுது. சாபனத்துக்காரங்களை எல்லாருமே ரிஜெக்ட் பண்றது அவங்க டிரினிட்டி உபதேசம். அவங்க டிரினிட்டியை பிலீவ் பண்ணா எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்க ஊழியம் செஞ்சு பிரயோஜனம் இல்லை. ஒரு காலம் நான் உங்களை அறியேன் என்று ஆண்டவர் சொல்ல போகிறார். அவள் தேவனை அறியவில்லை. அதே கர்த்தர் தான் கல்வாரியிலே பலியாக ஒப்பி கொடுத்த அதே கர்த்தர் தான் இப்பொழுது பிரைட் குருமா வந்திருக்கிறார். ஆமே. The seventh angel messenger வந்து நமக்கு அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறார். ஆமே. செவன்த் ஏஞ்சல் மெசேஞ்சர் வந்து ஒரு கேரக்டர் பிரைடு, நல்ல ஆவிக்குரிய பண்புகளை உடைய ஒரு மனவாட்டியை தேடி சென்றார். கர்த்தருடைய தூதனானவர் அதை காண்பித்தார். ஆமென். நமக்கு டிவைன் நேச்சர் வரணும். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு வல்லமையும், வல்லமையோடு ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சை அடக்கத்தையும். இச்சை அடக்கம் தன்னடக்கம் எல்லாம் ஒன்றுதான். இச்சை அடுத்த இச்சை அடக்கத்தையும் அதோடு பொறுமையும், பொறுமையோடு கூட தேவபக்தியும், தேவபக்தியோடு சகோரசனையத்தையும், சகோரசனையோடு அன்பை கூட்டி பழங்கள். டிவைன் நேச்சர் உள்ள ஒரு பிரைடு இன்னைக்கு இருக்கிறாள். ஹல்லேலூயா. ரெபேக்கா தி பிரைடு இன்னைக்கு காட்சியில தோன்றி இருக்கிறாள். ஆமென். நவ் தி பிரைட் இஸ் பிரெக்னேட்டட். இப்பொழுது அவள் கர்ப்பம் தரித்திருக்கிறாள். அதே போல அவள் வந்து பிள்ளைகளை உடையவளாய் இருக்கிறாள். அதே போல இன்னைக்கு மனவாட்டி பிள்ளைகளை உடையவளாக இருக்கிறாள். ஆவிக்குரிய அர்த்தத்தில் சொல்றேன். அந்த ஆவிக்குரியவங்களை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியணும். தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மாளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் எழுதுறாவது என்று யோவான் சொல்லுகிறோம். 2 யோவான் 1:2 வாசிக்கலாம். 2 யோவான் 1.
தெரிந்து கொள்ளப்பட்டவளுமாக அம்மாளுக்கும் அவளுடைய பிள்ளைகளுக்கும்.
தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மாளுன்னு சொல்லப்படுது, அவருடைய பிள்ளைகளுக்கும். இன்னைக்கு தெரிந்து கொள்ள எலெக்டட் லேடி, நீங்க வந்து எலெக்டட் லேடியா இருக்கிறீங்க. ஆங்கில பைபிள்ல எலெக்டட் லேடி என்று சொல்லப்படுது. எலெக்டட் லேடி, இன்னைக்கு எலெக்டட் லேடி. அவள் பிரெக்னண்டடாக இருக்கிறாள். அவள் பிள்ளைகளை உடையவளாக இருக்கிறாள். ஆதியாகமம் 23 அதிகாரத்தில் வி சீ த டெத் ஆஃப் சாரா. சாராளுடைய மரணத்தை வாசிக்கும். அவளும் பிரைடு தான், ரெபெக்காளும் பிரைடு தான், சாராளும் பிரைடு தான். ஆனால் அவள் மறித்து விட்டாள். இந்த நேரத்தில் ரெபெக்கா வரும்பொழுது அவள் இல்லை. ரெபேக்காளுக்கு சாராளை பற்றி தெரியாது, சாராளுக்கு ரெபேக்காளை பற்றி தெரியாது. ஏனென்றால் அவள் மறித்து விட்டாள். அவளும் பிரைடு தான், இவளும் பிரைடு தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவள் மறித்து விட்டாள். அதே போல செவன் சர்ச் ஏஜஸ் அல்லேலூயா. பெர்கமத்தியா சாரதை பிலதெல்பியா போதிக்கா. செவன் சர்ச் ஏஜ் பிரைடு. இந்த செவன் சர்ச் ஏஜ் பிரைட் சாரா டைடு. அவள் ஸ்லீப்பிங் சர்வன்ஸ் சயின்ஸுக்கு அடையாளமாக இருக்கா. மறித்து போன பசுத்தவான்கள், இந்த சபை எல்லாமே மறித்து போய்விட்டு, இந்த பசுத்தவான்கள் எல்லாரையும் மறித்து. இவள் சாராளுக்கு அடையாளமாக இருக்கிறார்கள். இந்த செவன் சர்ச் ஏஜஸ் பிரைடு. ஒவ்வொரு காலத்திலையும் ஆண்டவர் தம்முடைய மனவாட்டியை அழைத்தார். அந்த மனவாட்டி மறித்து போனால் சாரா டைடு. ஹல்லேலூயா. ஷீ ரெப்ரசன்ட் தி செவன் சர்ச் ஏஜஸ் பிரைடு. அவள் 7 சபை கால மனவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறாள். ரெபேக்கா அதுக்கு அடையாளமா இருக்கா? லிவிங் பிரைட். ஹல்லேலூயா. ஜீவிக்கிற மனவாட்டி. அவங்க வந்து மரித்து போன மனவாட்டி. அவங்க ஏழு சபைக்கால பரிசுத்தவான் மரித்து போனார், 2000 வருஷத்துக்குள்ளாக மரித்து போனார்கள். இன்னைக்கு நம்ம லிவிங் பிரைடா இருக்கோம். எவ்வளவு பெரிய மிஸ்ட்ரி பைபிள், எவ்வளவு டேலியாது. சாபனத்துக்காரங்க எப்படி டேலி பண்ண முடியும்? அவங்களும் அவங்களுடைய ஆண்டவர் இருக்காரா, அவங்க நல்லா பிரசங்கம் பண்றாங்க. உனக்கு இங்க இவ்வளவு நாள் பிரசங்கம் கேட்டு என்ன பிரயோஜனம், இங்க வந்து என்ன பிரயோஜனம் அப்படி சொல்றவங்களுக்கு? அவர் நல்லா பிரசங்கம் பண்றாரு, ரொம்ப நல்லா பிரசங்கம் பண்றாரு. நீ என்ன பிரயோஜனம், வார்த்தையை கேட்டு என்ன பிரயோஜனம்? இவ்வளவு நாள் இந்த பிரசங்கத்துக்கு இந்த கல்வாரி சர்ச்சுக்கு வந்து என்ன பிரயோஜனம் அப்படி சொன்னா? என்ன பிரயோஜனம்? என்ன சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படி சொல்றதுக்கு நமக்கு வெக்கம் இல்லை? நம்ம என்ன சத்தியத்தை தெரிஞ்சிருக்கிறோம் பாருங்க. நம்ம லிவிங் பிரைடு சாரா வந்து டெட் சயின்ஸுக்கு அடையாளமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ரெபெக்கா ரெப்ரசன்ட் த லிவிங் பிரைடு கால்ட் பை எலியேசர், ஒன்றை தீர்க்கதரிசி மூலமா நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அந்த எந்த த செவன்த் ஏஜ், ஏழாம் சபையின் முடிவு காலத்திலே நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சாரா வந்து ஒவ்வொரு காலத்திலையும் மார்ட்டின் லூத்தர் உபதேசத்தை விசுவாசித்தவங்க, அங்கே வெஸ்லி உபதேசவங்க, இரேனியஸ் உபதேச, பவுல் உபதேசத்தை விசுவாசித்தவங்க, அவங்களும் ரியல் பிலீவர் தான். ஆனால் அவங்க டெட் ஆயிட்டாங்க, மரித்து போனாங்க. ஸ்லீப்பிங் சயின்ஸ் நமக்காக காத்திருக்கிறார்கள். சாரா வந்து அங்கே வந்து அவள் வந்து அங்கே பரிமாணத்தில் வேற ஒரு பரிமாணத்தில் இருக்கிறாரு. பேக்கா இந்த உலகத்தில் இருக்கிறாள், இன்னைக்கு நம்ம உலகத்தில் இருக்கோம், அவங்க இன்னொரு பரிமாணத்தில் இருக்கிறாங்க. ஆமே. ரெபேக்கா இங்க அழைக்கப்பட்டிருக்கிறாள். அவளுக்குள்ள வந்து ட்வின்ஸ் இருக்கிறாங்க, இரட்டை குழந்தைகள் இருக்கிறது. She has a carnal man and spiritual man. இந்த மெசேஜில் கார்னல் பிலீவர் இருக்கிறாங்க, ரியல் பிலீவர் இருக்கிறாங்க. வாசர் எல்லாரும் நம்ம சர்ச்சைக்கு வர எல்லாரும் போயிருவாங்களா? எல்லாரும் போகணும்னு தான் ஆசை. ஆனால் இந்த ஒரு சிலர் அப்படி கார்னலா இருந்தா, மாம்சத்துக்குரியவளா இருந்தா கைவிடப்படுவார். உங்களை நீங்களே நிதானி, மற்றவங்களை பார்க்காதங்க, உங்களை நீங்களே யோசித்து பாருங்க. தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக உங்களை நிறுத்தி நம்ம வந்து கார்னல் பிலீவரா இருக்கமா ஸ்பிரிச்சுவல் பிலீவரமா, நீங்க உங்களை பாருங்க. அப்பொழுது உங்களை குறித்து நீங்க சந்தோஷப்படவும் செய்யலாம், சில உங்கள்கிட்ட குறைவு இருந்தா உங்களை குறித்து நீங்க வெக்கப்படவும் செய்யலாம். உங்களை குறித்து நீங்க சந்தோஷப்படுற அளவுக்கு நீங்க வந்து ரெபேக்காவா இருக்க வேண்டும். ரெபேக்காக்குள்ள ஈசாக்கு, அந்த ஏசா, ஜேக்கப் அங்க இருக்கிறாங்க. ஒன் வாஸ் கார்னல் பிலீவர், ஒன் வாஸ் ஸ்பிரிச்சுவல் மேன். ஒருத்தனுக்கு எலெக்ஷன் இருக்குது, இன்னொருத்தனுக்கு எலெக்ஷன் இல்லை. ஒருவனை அவனை தெரிந்து கொண்டு ரோமர் 10:9 தான் வாசிக்கிறோம். 11 பிள்ளைகள் இன்னும் பெறாமலும் நல்வினை தீவினை ஒன்று அறியாமல் இருக்கையில் அவருடைய கிரியைகள் வந்து அழைக்கிறவாள் நிலை நிறுத்தும் பொருட்டு ஆண்டவர் வந்து என்ன சொன்னால், கிரியினால் அல்ல அவர் கிருபையினாலே அழைத்திருக்கிறார். 13 வாசிக்கலாம்.
பிள்ளைகள் இன்னும் பரவாமலும் நல்வினை தீவினை ஒன்று செய்யாமல் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளும்படி இருக்கிற அவருடைய தீர்மானம்
அது அழைக்கிறவளாரே நிலை நிற்க வேண்டும். கிரியினால் அல்ல அழைக்கிறவளால் நிலை நிற்கும்படியாக. பாருங்க, அந்த கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே ஆண்டவர் ஜேக்கப்பை தெரிந்து கொண்டார். அவனுக்கு கண்டினியூட்டி இருக்கு, ஏசாவுக்கு கண்டினியூட்டி இல்லை. அதுதான் டிஃபரன்ஸ். இல்லை, கல்வாரி டு பிரசன்ட் ஹவர், கல்வாரி 22 கல்வாரி, 23 ஏழு சபைக்கால பரிசுத்தவான்கள் மரித்து போனாங்க, ஏழு ஏஞ்சல்ஸ் கூட மரித்து போனாங்க. இப்பொழுது நம்ம ரெபேக்கா இருக்கிற ஈசாக்கோடு கூட நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது பிரெக்னட்டட் ஆகியிருக்கிறோம். பிரெக்னட் ஆடுக்கும் பொழுது ஒருவன் வந்து கார்னல் மேன், ஒருத்தன் வந்து ஸ்பிரிச்சுவல் மேன். அந்த கற்பத்தில் ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒன்று ஆவிக்குரியவன், ஒன்று மாம்சத்துக்குரியவன். கல்வாரியிலிருந்து இந்த பிரசன்ட் ஹவர் வரைக்கும், இப்பொழுது வரைக்கும் அந்த அதிகாரத்தில் எழுதியிருக்க அந்த மிஸ்ட்ரி அங்கே லாக் அப் ஆகியிருக்கிறது. அந்த ரெவலேஷன் அங்கே மறைக்கப்பட்டிருக்கு, இன்னைக்கு ரிவீல் ஆகிறது. ஹல்லேலூயா. 22:25 வரைக்கும் டைப் ஃப்ரம் கால்வரி டு தி பிரசன்ட் ஹவர். எலியேசர் இப்பொழுது காட்சி விட்டு போயிட்டார். December 24 1965 இதை எலியேசர் போயிட்டார். எலியேசர் வென்ட் ஆஃப் தி சீன். நம்ம எங்க இருக்கிறோம்? இதோ எலியேசர் இருக்கும் பொழுது அந்த இயேசு எங்க ஜெனரல் அங்க ஈசாக்கு வந்து எலியேசரை அனுப்புகிறார். அதே போல கத்ரா இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தார். அப்பொழுது பிரணாம் இங்கே இருக்கிறார். ஏழு தூதர்கள் வந்தாங்க, 7 angels வந்தாங்க. ஜீசஸ் வந்து அவர் முத்திரைகளை திறக்கும்படியாக சொல்லுகிறார். 7 mysteries of the 7 seals will be revealed. Hallelujah.
Amen.
ஆனா இப்பொழுது அவர் காட்சி விட்டு போய்விட்டார். இன்னைக்கு நம்ம ரெபேக்கா அங்கே இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு 16 எட்டாம் மாசம் 2020 இருக்கிறோம். அவர் 1965 காட்சி விட்டு போயிட்டார். இப்பொழுது லிவிங் பிரைட் ரெபேக்கா அங்கே இருக்கிறோம். பிரெக்னண்டடா இருக்கிறது. இன்னைக்கு பிரைட் ரிவைவல்ல இருக்கிறோம். வனவாட்டி எழுப்புதல் இருக்கும். இது ஒரு கடைசி எழுப்புதல். பெந்தகோஸ் எழுப்புதல் அசுசா ஸ்ட்ரீட்டோடு போய்விட்டது. அது வேல்ஸ் நாட்டு அசுசா ஸ்ட்ரீட்டோடு போய்விட்டது. வெந்தகோச ரிவேல் எழுப்புதல் முடங்கிவிட்டது. இப்பொழுது அவங்க உலகப்புறமா மாறிட்டாங்க. இப்போ அவங்க ஜுவல்ஸ் போடுறது எல்லாம் உலகப்புறமா, ஜீன்ஸ் பேண்ட் போடுறதும் டைட்டிங் என்ன அந்த லெக்கின்ஸ் போடுறதுலாம் இவங்க இறங்கிட்டாங்க. அவங்க வேர்ல்டியா மாறிட்டாங்க. அதனால தான் எல்லாரும் பெந்தகோஸ் சபையை பார்த்து ஓடுறது. இந்த சபைக்கு பக்கத்தில் இருந்தாலும் வரமாட்டாங்க. அவங்க இதை தாண்டி அங்கே போகிறாங்க. காரணம் என்ன? உலகப்புறமா ஜீவிக்கலாம். இங்கே வந்தால் இந்த பாஸ்டர் அப்படி சொல்ல மாட்டாரு, இங்கே போக முடியாது. அதனால நீ அங்கே போ, அங்கே கிரேஸ் ஸ்டோர் மேலே ஒரு இது இருக்குது, அங்கே போ, அங்கே எப்படி வேணாலும் ஜீவிக்கலாம். அதெல்லாம் அங்கே போ. அங்கே போனால் அந்த பாஸ்டர் உன்னே பரலோகத்துக்கு வழி நடத்தாரு, அது பாதாளத்துக்கு வழி நடத்துது. அது தெரியாது இந்த ஜனங்களுக்கு. அப்போ ஏன் கிறிஸ்டியனாக மாறணும்? நீ ரெட்டிப்பா நரகத்தின் மகனா மாறிய பாருங்க. நம்ம இன்னைக்கு பிரெக்னன்ட் பிரைடா இருக்கிறோம். நம்முடைய தலை வந்து ஜீசஸ். ஹல்லேலூயா. ஒரு இஸ்ரிக்கு புருஷன் தலையா இருக்கிறார். பிரைட்ஸ் ரிபேபல் வந்து பிரைட்ஸ் ரிபேல் வந்து ட்வின்ஸை கொண்டு வருது. எப்பொழுதுமே எல்லா எழுப்புதலும் இரட்டையர்களை கொண்டு வருதுதான். ஹியரிங், ரிசீவிங் அண்ட் ஆக்டிங் என்ற செய்தியில பிரதர் பிரணா சொல்றார். 60:6-7 கொடுத்த செய்தியில 16 பேராகிராப்ல என்ன சொல்லுகிறார்? So we find out that every revival that's ever been born in the world, it produces vines. எல்லா எழுப்புதலும் இரட்டையர்களை ஏற்படுத்துதும். That's right. Every revival has twins. They have a bunch in that carnal believer and a bunch of spiritual believer. அது ஒரு கூட்டம் ஆவிக்குரிய விசுவாசிகளும், ஒரு கூட்டம் வந்து கார்னல் பிலீவர். அதான் இப்போ 7 போஸ்தத்தை பைபிள் மாதிரி வச்சுக்கிட்டு அதையே அவங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு கார்னல் பிலீவர், மாம்சத்துக்குரிய விசுவாசி. நம்ம இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் பிலீவர். ஹல்லேலூயா. எவ்ரி ரிவைவல் ப்ரொடியூசஸ் அண்ட் ஈசா அண்ட் ஜேக்கப். ஒவ்வொரு எழுப்புதலும் ஏசா யாக்கோபை கொண்டு வருது. அதனால் அவள் வயிற்றில் ஒரு குழந்தை இல்லை, ரெண்டு குழந்தை இருக்குது. அவள் என்ன செய்யறான்? குழந்தை வந்து கர்ப்பத்தில் மோதி கொண்டிருக்கிறது. தாயின் வயிற்றில் மோதி கொண்டிருக்கும் பொழுது என்ன இந்த குழந்தை இவ்வளோ சேட்டை பண்ணுது, இவ்வளோ வேதனை கொடுக்குது, காலை வச்சு உதைக்குது. இது ஒரு குழந்தை தானா, ரெண்டு குழந்தை தானா? அவளுக்கு என்னன்னே புரியலை. எவ்வளோ அங்கே வலியை கொடுக்குது. அது கர்ப்பத்தில் சண்டையிட்டு கொண்டிருக்கிறாங்க ரெண்டு பேரும். ஏசாவும் யாக்கோபும் சண்டையிடுறாங்க. ஒரு ஒரு சத்தியத்தை விசுவாசியாத ஒரு பாஸ்டர் வந்தாலும் அவர் சந்தித்தாலே பிரச்சனை வரும். இதனால தான் நம்ம சர்ச்சில் நான் எந்த பாஸ்டரையும் கூட்டு பிரசங்கம் பண்ண வைக்கிறது இல்லை. உங்கள் சபையில் நீங்கள் மட்டும்தான் ஸ்பீக்கரா? நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. நீங்கள் உங்களை கூட்டு பிரசங்கம் பண்ண வச்சா நீங்கள் எதாவது தவறாக பேசுவீங்க. பிறகு அந்த ஜனங்களுடைய மனசை விட்டு எடுக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நாள் ஆகும்? எதுக்கு உங்களை கொண்டு வந்து நான் விட்டுட்டு பிறகு நீங்கள் போட்ட விதையை நான் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? நீங்கள் எதாவது தப்பாக சொல்லிட்டு போவீங்க, உங்களுடைய பெருமையை காமிப்பீங்க, எதாவது சொல்லுவீங்க அப்படின்னு ஒரு பாஸ்டருக்கு நான் பதில் சொன்னேன். அதே போல் நீங்கள் யாராவது நினைக்கலாம், ஏன் இப்படி பாஸ்டர் அப்படியே பாஸ்டரே பிரசங்கம் பண்ணுறாரு? அது ஒரு கார்னல் பிலீவர், ஒன்றா உப்பு கொடுக்காத ஊழியக்காரன், மாம்சத்துக்குரியவன். கொண்டு பேச வச்சா தேவையில்லாத பேசிட்டு போவோம். அப்படிதான், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் பிரசங்கத்துக்காக காத்திருந்தா உங்களுக்கு எந்த வெளிப்பாடும் கிடைக்காது, ஜீரோ தான் இருக்கும். நம்ம டைம் வேஸ்ட் ஆயிரும், நம்முடைய ப்ரோக்ராம் வேஸ்ட் ஆயிரும். ஆத்மாவை குறித்து பாரம் கிடையாது, தேவனோடு கூட ஐக்கியம் கிடையாது, வெளிப்பாடு கிடையாது. அப்படிதான் இது வந்து ஏசா. இந்த ஏசாவை கொண்டு வந்து நம்ம பிரசங்கம் பண்ண வைக்க முடியாது. அதெல்லாம் ஜாக் இந்த செய்திக்குள்ள தான் ஏசாவும் யாக்கோபும் இருக்கிறாங்க. இந்த மெசேஜில் அந்த ரிவைவல் வந்து பிரதர் பிரணா சொல்லியிருக்கிறார், எவ்ரி ரிவைவல் பிரிங்ஸ் ட்வின்ஸ். அது ஒவ்வொரு எழுப்புதல். இன்னைக்கு பிரைட் ரிவைவல் வந்து ட்வின்ஸை கொண்டு வந்திருக்கிறது. அது ஏசா யாக்கோபை கொண்டு வந்திருக்கிறது. பிரைட்ஸ் ரிவைவல் ப்ரொடியூஸ் ட்வின்ஸ். இந்த ஈவினிங் டைமில் கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வந்திருக்கிறார். ஆமே. லாபான் பெந்தகோச பாஸ்டர் அடையாளமா இருக்கிறோம். இந்த செய்தியில் இருக்கிற ரட்சிக்கப்படாத போதகர்கள், ரட்சிக்கப்படாத விசுவாசிகள், மனம் திரும்பாத விசுவாசிகள் ஏசாவுக்கு அடையாளமா இருக்கிறார். லாபான் வந்து பெந்தகோச பிரிச்சிஸ். லாபான் வந்து அவ வந்து கடகத்தை போட்டு கொண்டு வருகிறாள். எலியேசர் வந்து ஒட்டங்களுக்கு தண்ணீர் பார்த்த உடனே அவன் சில கிப்ஸ் கொடுக்கிறான். 21:21 ஜெனிசிஸ் 24:21
அந்த மனிதன் அவளை குறித்து
குளித்து
ஆச்சரியப்பட்டு கர்த்தர் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தான். ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின்பு அந்த மனிதன் அரை சேக்கல் எடையுள்ள பொற்காதனியையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொண்ணுள்ள 2 கடகங்களையும் எடுத்து கொடுத்து,
கோல்டு ரொம்ப விலை, இப்ப கோல்டு ரொம்ப உச்சகட்டத்தில் இருக்கு, அந்த கடகத்தையும் காதனியும் கொடுக்கிறான். அவள் அதெல்லாம் போட்டுக்கிட்டு அண்ணங்கிட்ட வரும்பொழுது அவனுக்கு என்ன, யார் இதை கொடுத்தா, யார் கொடுத்தா? இதே போல ஒருத்தர் வந்தார், ஒட்டகத்துக்கு தண்ணி பார்த்தேன், அவர் கொடுத்தார். அப்படியே அவரை ஏன் நீ விட்டுட்டு வந்தா, இதை அவரை கூட்டிகிட்டு வந்தானே அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த பாருங்க, அந்த ஜுவல்ஸை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வருது. அந்த கோல்டை பார்த்த உடனே ஒரு பெரிய உணர்ச்சி அவனுக்கு வெளிப்படுகிறது. அதனால பாருங்க, கடைசியாக என்ன செய்கிறான், எலியாசர் அவங்களுக்கும் கிப்ஸ் கொடுத்துட்டான், இவங்களுக்கு கொடுத்தது மட்டுமல்ல அவங்களுக்கும் கொடுத்துட்டான். 29:30 வாசிக்கலாம்.
ரெபேக்காளுக்கு ஒரு சகோதரன் இருந்தான், அவனுக்கு லாபான் என்று பெயர். அந்த லாபான் வெளியே துறவண்டையில் இருந்த அந்த மனிதத்துக்கு ஓடினான். அவன் தன் சகோதரி தரித்திருந்த அந்த காதனியையும் கைகளில் போட்டிருந்த கடகங்களையும் பார்த்து, இன்ன இன்னபடி அந்த மனிதன் என்னோட பேசினான் என்று தன் சகோதரி ரெபேக்கா சொன்ன வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில்,
சரி, பின்பு
அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபேக்காளுக்கு கொடுத்ததும் அன்றி அவருடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான்.
53 வாசிக்கிறோம், அவன் வந்து ரெபேக்காளுக்கு அந்த மறுபடியும் கிப்ஸ் கொடுக்குறான், மறுபடியும் கோல்டு ஆர்மெண்ட்ஸ் கொடுக்குறான், ரெயின்மெண்ட் கொடுக்குறான். ஆனால் இவங்களுக்கும் கிப்ஸ் கொடுத்தான், கோல்டு ஆர்மெண்ட்ஸ் கொடுக்குறான். என்ன சொல்லியிருக்கு, பிரதர்ஸ் அண்ட் மதர், சகோதரனுக்கும் அவருடைய தாயாருக்கும் எல்லாம் கொடுக்கும்பொழுது அவங்களும் ஜுவல்ஸை வாங்கிட்டாங்க. அதே போல் பெந்தகோச மரங்களுக்கு வரம் வரம், அதான் அந்நிய பாசை பேசுறது. கடற்கரை மீட்டிங் நடக்குது, அங்கேயும் அந்த சாரால் நவராஜ் அம்மா அந்நிய பாசை பேசக்கு ட்ரை பண்ணுறாங்க. அது ஒண்ணுக்குழுக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கு ஆவி வரமாட்டேங்குது, சும்மா கையை ஆட்டி ஆட்டி பார்க்குறாங்க, இந்த சரகடிச்ச மாதிரி அது ஒன்றும் வரமாட்டேங்குது. அந்த அம்மா திருப்பி திருப்பி பாட்டை படிக்கிறாங்க, நான் அந்த நேரத்தில் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். பரிசுத்தாவி வரைக்கும் என்ன மாதிரி ட்ரை பண்ணுறாங்க, அவங்க ஆவியின் வரங்களில் இருக்கிறாங்க. வரங்கள் அவன் தீகதோஷம் உரைச்சோம், பிசாசு இருக்கணும், நிறைய போலி தான், எல்லாம் பொய் தான். இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் பொய் தீர்க்க தரிசனம், இதோ பொய், அந்நிய பாசை, அந்நிய பாசை உண்மையான அந்நிய பாசை கிடையாது. எங்களுக்கு அப்படி இருக்குது வரங்கள் சொல்றாங்க, தரிசனம் கண்டோம், எல்லாமே பொய் தான், அது முக்கால் வாசி பொய். அதனால அவங்களுக்கு வரங்கள்னா ஒரு இது, ஏதாவது திகதர்சன் சொல்றாருன்னு ஓடுவாங்க, 4 மாவடிக்கு ஓடுறாங்க, எங்க திகதர்சன் சொல்றார், அதெல்லாம் அவங்க வந்து அந்த எக்ஸைட்மெண்ட் ஆறாங்க. நானா நமக்கு வரங்கள் கொடுக்கப்பட்டது மட்டுமல்ல, நம்மள ரியல் கிப்ஸ் இருக்குது. ஆமே
ஆமே,
ஆண்டவர் நமக்கு எவ்வளவு அற்புதங்களை செய்கிறார். ஆமென்.
ஆமென்.
அது மாத்திரமல்ல, நம்ம வந்து ரெயின்மென் பெற்றிருக்கிறோம், கல்யாண வஸ்திரத்தை பெற்றிருக்கிறோம். அவங்க கிப்ஸை பெற்றாங்க, கல்யாண வஸ்திரத்தை பெறல. கல்யாண வஸ்திரம் ரெபேக்காளுக்கு மட்டும்தான். ஆமென்.
ஆமென்.
இன்னைக்கு நீங்க வந்து எலியாசர் நமக்கு கல்யாண வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். என்னுடைய ஊழியம் வந்து மனவாட்டிய வார்த்தையினால் போத்திவிக்கப்படுவதனால என் ஊழியத்தை கத்தர் முடிசூட்டுவாராக என்று சொல்லும் பொழுது, இன்னைக்கு நம்ம கல்யாண வஸ்திரத்தை நம்ம பெற்றிருக்கிறோம், ஆனால் சாபடுத்த மக்கள் கிப்ஸ் பெற்றிருக்கிறாங்க, ஆனால் வர அந்த கல்யாண வஸ்திரத்தை பெறல. கல்யாண வஸ்திரம் பெறாதபடி மனவாளனை சந்திக்க முடியும். கல்யாண வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஹலோ லூயா. நமக்கு சாபனத்துக்குள்ள வித்தியாசம், நல்லா பேசுறாரு, நல்லா பேசுறாரு. உனக்கு எங்க இவ்வளவு நாளும் பெருசம் கேட்டு எங்க புத்தி எங்க போச்சு, என்ன உன்னுடைய மைண்ட்ல ஏறிச்சு? நீ கல்யாண வஸ்திரத்தை பெற்றிருக்கிற, அவங்க கிப்ஸை பெற்றிருக்கிறாங்க. கிப்ஸை பெற்றுக்கிட்டு மனவாளனை சந்திக்க முடியாது, கல்யாண வஸ்திரத்தை பெற்றாதான் போக முடியும். ஆமென்.
ஆமென்.
இப்ப கேமல் எங்க வருகிறது, இப்ப கேமல் வரும் பொழுது ஈசாக்கும் வருகிறான். ஹல்லேலூயா. அந்த 10 கேமலுக்கும் ஒரு கேமலுக்கும் பேர் வச்சிருக்கிறான். ஈசாக்கு அந்த 10 கேமல் தெரியும், ஒரு பெரிய ஒட்டகம், ஒரு நல்ல ஒட்டகம், அதுல தான் ரெபேக்காள் இருக்கிறா. 10 ஒட்டகத்துல நல்ல ஒட்டகத்துல ரெபேக்காள் இருக்கிறா. அவனுடைய வேலைக்கார் டேம்சல்ஸ் வர்றாங்க, தாதிமார்கள் வேலைக்காரிலும் வர்றாங்க, அவங்களும் டேம்சல்ஸ், அவங்களும் இளம் பெண்கள் தான், அவங்களும் அழகான பெண்களாக இருக்கலாம். அதனால அவள் மட்டும் வரல, தாதிமார்கள் இதை அந்த வேலைக்காரிகள் டேம்சல்ஸ் அவங்களும் ஒட்டகத்தில் பிரயாணம் பண்ணி வரும்பொழுது அவன் பார்க்குறான், அவன் கல்யாண வஸ்திரத்தை இவன் தான் கொடுத்து அனுப்பியிருக்கிறான், கிப்ஸ் இவன் தான் கொடுத்து அனுப்பியிருக்கான், கேமலை இவன் தான் கொடுத்து அனுப்பியிருக்கிறான். அவன் கொடுத்த கல்யாண வஸ்திரத்தை யார் தரிச்சிருக்கிறான்னு பார்க்குறான். அவதான் என்னுடைய மனவாட்டி. அல்லேலூயா. எத்தனையோ பேர் நாங்க மனவாட்டி மனவாட்டிங்கிறாங்க. கல்யாண வஸ்திரத்தை தரிச்சிருக்கவதான் மனவாட்டி. அல்லேலூயா. இதோ ஈசாக்கு தான் கல்யாண வஸ்திரத்தை கொடுத்துருந்துருக்கான். ஈசாக்குக்கு அந்த கேமல் தெரியும். கேமல் வந்து ஒரு முறை அங்க போயிட்டுனா அந்த மிருகங்களுக்கு பாதை தெரியும். இப்பொழுது ரிட்டர்ன் ஜேர்னி, இதை எஜமான் வீட்டை நோக்கியது வருகிறது. அல்லேலூயா. மனவாட்டியை சுமந்து கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. எந்த கேமல் மேல மனவாட்டி இருக்கா? கண்களை ஏறெடுத்து பார்த்து கரெக்டா ரெபேக்காவை பாக்குறான். இதோ அநேக அங்க சில பெண்கள் டாம்சல்ஸ் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பிரைட் கிடையாது, அவங்களுக்கு கல்யாண வஸ்திரம் இல்ல. இன்னைக்கு நம்ம மட்டும் கல்யாண வஸ்திரத்தை பெற்றிருக்கோம். எத்தனை பேர் நம்ம பெற்றிருக்கிறோம்? என்ன ஒரு மிஸ்ட்ரி, என்ன ஒரு வெளிப்பாடு. ஹல்லேலூயா. அந்த சேம் கேமல், இந்த பசு தோபியானவர் நிஜ மனவாட்டியை வந்து நியாயத்தப்படுத்தி கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது நிஜ மனவாட்டியோடு கூட பசு தோபியும் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. பரிசு தோபியானவர் மனவாட்டியை கொண்டு செல்கிறார். ஹல்லேலூயா. இந்த பவர் ஆஃப் த பீஸ் கொண்டு செல்கிறது. அந்த பவர் ஆஃப் த பீஸ் அங்க இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். ஆமென்.
ஆமென்.
அதனால இன்னைக்கு நம்ம அங்க வந்திருக்கிறோம், கல்யாண வஸ்திரம் தரித்திருக்கிறோம். ஆமென். இங்க ஏசா வந்து பேத்ரைட் மேல விசுவாசமாய் இருக்கிறான், அதன் மேல ஆசையா இருக்கிறான். கர்த்தருடைய தூதனானவர் அவனை ஈசா ஏசா யாக்கோபை சந்தித்தார். லேடர் விஷன் அவனுக்கு கிடைக்கிறது. அவன் தேவனோடு கூட போராடினான். ஒரு ராத்திரி முழுசும் போராடினான். அவன் வந்து ப்ரோபசை பண்ணினான். தன்னுடைய பிள்ளைகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்தான். அவன் வந்து என்னன்னா நியூ நேம் ஜேக்கப் வந்து ஆண்டவர் இஸ்ரவேலா மாத்தினார். ஏசாவுக்கு ஏதாவது இந்த காரியம் இருந்துச்சா? ஏசா வந்து கர்த்தரை சந்தித்தானா? கர்த்தருடைய தூதனானவரை சந்தித்தானா? கர்த்தருடைய தூதனானவரு மல்யுத்தம் பண்ணினானா? அவனுக்கு என்ன விஷன் கிடைச்சிச்சா? அவன் பேர் மாற்ற அவனுக்கு நியூ நேம் வந்துச்சா? ஒன்றும் கிடையாது. அதே போல இந்த கார்னல் பிலீவர் மாம்சத்துக்குரிய விசுவாசிக்கு ஒரு அனுபவம் கிடையாது, ஒரு வெளிப்பாடு கிடையாது, மந்தமான ஆத்மா. ஆனால் அந்த ஜேக்கப்புக்கு எவ்வளோ அனுபவத்தை பெற்றிருக்கான். ஸ்பிரிச்சுவல் மேன். ஹல்லேலூயா. ஆவிக்குரியவன். ஹல்லேலூயா. ஒரே கற்பத்தில் இன்னைக்கு மெசேஜ் பிலீவர்ஸ் மெசேஜில் தான். ஒன்று ஏசா, ஒரு வெளிப்பாடு கிடையாது. ஒரு பாஸ்டர் ஏசா, அவருக்கு வெளிப்பாடே கிடையாது. அவர் கார்னல் பிலீவர். அவனுடைய என்னென்ன சேசிங் ஆஃப்டர் த அனிமல்ஸ். அவன் வந்து வில் அடிக்கிறது நல்லா பழகிருந்தான். ஒரு நாயை அடித்து கொண்டு போடுறான், ஒரு கோழி அடித்து கொண்டு போடுறான், பின்பு மொயல் அடிக்கிறான், அப்படி வருகிறான், மானை வேட்டையாடுறான். இப்படி சேசிங் ஆஃப்டர் த அனிமல்ஸ். அந்த அனிமல்ஸ் ஓடும் பொழுது இவனும் பின்னால் ஓடுவான், அதை அம்பு அடித்து அதை கொன்று கொண்டு வருவான். அதே போல தான் உலகத்தின் மக்கள் வந்து நம்ம அதை பெறணும், பணத்தை பெறணும், அதை பெறணும், அதை வாணும், இதை வாணும், அதை செய்யணும், இதை செய்யணும், இதோ சேசிங் ஆஃப்டர் ரிச்சஸ், வேர்ல்ட்லி ரிச்சஸ். அதை எப்படி நம்ம அடிக்கிறது? அதை எப்படி நம்ம பெறுறது? மெசேஜில் வந்து ஆண்டவர் தருவார்னு விசுவாசம் இல்லை. இதை என்ன சொல்லணும்? சேசிங் ஆஃப்டர், எதுக்கு பின்னால் ஓடுவது? பணத்து பின்னால் ஓடுவது. பணம் போயிட்டே இருக்கும். நம்ம இயேசு கிறிஸ்து பின்னால் வந்தால் பணம் நமக்கு பின்னால் வரும். எத்தனை பேர் விசுவாசியம்? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் தரும். அதோடு கூட அவர் வேதனை கூட்டார். ஜேக்கப்புக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும் பொழுது இவன் தன்னுடைய சொந்த முயற்சினால அதை பெறணும், இதை பெறணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், இதோ அதை சம்பாதிக்கணும், இதை சம்பாதிக்கணும். நம்ம ரிச் மேனாக இருக்கணும். நம்ம தான் பெரிய பணக்காரர். நம்ம ஃபேமிலியிலே நம்ம தான் பெரிய பணக்காரர். நம்ம பிள்ளைகள் தான் இருக்கல ஜாஸ்தி படிச்சிருக்கிறது. படிப்பு பணம், படிப்பு பணம், அந்தஸ்துன்னு சொல்லி இதோ ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நம்ம தேவனை பின்பற்றுகிறோம். ஹல்லேலூயா. ஜேக்கப் போல இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா பேக்கா யார்கிட்ட வந்து ஜெபம் பண்ணியிருப்பா? ஆபிரகாம் அங்கே இருக்கிறான். ஈசாக்கு மேரேஜ் ஆகும் பொழுது 40 வயசு. அப்போ ஆபிரகாமுக்கு 140 வயசு ஆகுது. ஆபிரகாம் எப்போ மரிச்சான்? பிறக்கும் பொழுது அவனுக்கு வந்து என்னன்னா எத்தனை வயசு இருக்குது? 140 கூட்டுங்க 160. அவன் மரிச்சது எப்போ? 175. அப்போ 15 வருஷம் இருக்கு. தன்னுடைய பேர பிள்ளைகளோடு 15 வருஷம் இருவரோடு இருக்கான். பேர பிள்ளைகள் 15 வயசு வரைக்கும் அவன் அங்கே தான் இருக்கிறான். ஆபிரகாம் அங்கே தான் இருக்கிறான். அதான் எபிரேக்கள் நிருபத்தில் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் ஈசாக்கோடு யாக்கோபோடு அவன் கூடாரங்களில் குடியிருந்தார். எபிரேயர் 10:19
விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்துக்கு உடன் சோந்தராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான்.
இதோ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்துக்கு உடன் சோந்தரவாளியாகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே ஜீவிக்கும் பொழுது அங்க ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான் அப்படி என்று சொல்லப்பட்டது. ரெபேக்கா யார்கிட்ட போய் ஜெபம் பண்ணிக்க? ஆபிரகாம்கிட்ட போய் ஜெபம் பண்றாரு. சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட எல்லாரும் ஓடி வந்தாங்க. இந்த காரியத்தை விசாரிக்கணும், கழுத காணாம போச்சு, அதை விசாரிக்கிறதுக்கு சாமுவேல் சவுல் வந்து சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட வந்தான். அதே போல மோசேட்ட வந்து விசாரிக்க வந்தாங்க. அதே போல தான் எலிசா தீர்க்கதரிசிட்ட வந்து எங்களுக்கு கிணத்துல தண்ணி நல்ல தண்ணி இல்லை, எங்களை வந்து அவ வந்து எனக்கு கடங்காரங்க வந்து என் கடனெல்லாம் வந்து பிள்ளைகளை அடிமையாகி எல்லாம் அந்த தீர்க்கதரிசிட்ட தான் ஓடி வந்தாங்க. அதே போல பிரணாம் உயிரோடு இருக்கும் பொழுது பிளேன்ல அவர்கிட்ட வருவாங்க. என்னன்னா ஒரு 10 நிமிஷம் இன்டர்வியூக்காக, 10 நிமிஷம் இன்டர்வியூக்காக உலகத்தின் பல பாகங்களில் இருக்கவங்க அவர் பிரதர் பிரணாம தேடி வந்தாங்க. சில நேரங்கள் அவனுக்கு நேரம் இல்லை, நிறைய பிரேயரிக்க நிறைய வந்து வந்திருக்குது, நிறைய பேர் அங்கே ப்ரேயர் ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய காரியங்களை விசாரிக்கும் பொழுது ஒவ்வொரு ப்ரேயர் ரிக்வஸ்ட்டும் அவர் எழுதுறாரு. அவங்களுக்கு என்ன நடக்குங்கிறத எழுதுறாரு. எழுதிட்டு என்ன செய்றாங்க, அதை அவங்க அவங்கவுங்க பேருக்கு அங்கே வாசிக்கும் பொழுது கரெக்டாக இருக்குது. அவர் ஒரு ஞான திருஷ்டிக்காரன், பிரணாம் ஒரு ஞான திருஷ்டிக்காரன். அவங்கள பார்க்கவும் செய்யல, அவங்கள்ட்ட பேசவும் செய்யல, அவங்கள பிரேயரிக்கிறதுக்கு அவங்க கேட்ட கேள்விகளுக்கு அவர் அங்க பதில் எழுதி வச்சிருக்கிறார். அவ்வளோ ஒரு கிரேட் ப்ராபர்ட்டி பிரதர் பிரணாம். அவரை பத்தி குறை சொல்றதுக்கு எப்படி ஒருத்தருக்கு வாய் வருதுன்னு தெரியல. பயம் இல்லையே. ஒரு சாபனக்காரர் ஒரு போதகர் வந்து பிரதர் பிரணாம் குறை சொல்லுக்கு என்ன தகுதி இருக்கிறது? எவ்வளவு பெரிய ஊழியக்காரர், ஒரு ஆளை பார்க்காமலே அவங்க பிரேயரிக்கு அவங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு உடனே அவர் அங்கே எழுதி வைக்கிறார், இன்ன மாதிரி நடக்கும் சொல்லி எழுதி வைக்கிறார். கரெக்டா எக்ஸாக்டா நடக்கும், ஒண்ணு கூட ஃபெயிலியர் ஆகல. அவ்வளோ ஒரு கிரேட் ப்ராஃபிட், மகத்தான தீர்க்க தரிசி. அல்லேலூயா. கர்த்தர் அனுப்பி ஞான திருஷ்டிக்காரர், இஸ் எ சீர். இப்பொழுது ஆபிரகாம் ஒரு சீர் ப்ராஃபிட். ரெபேக்கா வந்து எங்க கேட்கிறா? ஆபிரகாம்கிட்ட விசாரிக்கிறா. என்ன குழந்தைகள் வந்து உள்ள மோது, குழந்தை வந்து ரொம்ப மோதுது, பிரசவம் எப்படி இருக்குன்னு தெரியல, பிரசவத்தில் நான் மறிச்சு போயிடுவேனா அப்படின்னு பயமா இருக்குன்னு சொல்லி மாமனார்கிட்ட வந்து தான் சொல்ல, மாமனார் ஒரு ப்ராஃபிட்டு. அப்பொழுது என்ன சொல்றால், ஆபிரகாம் மூலமா தான் அந்த தீர்க்க தரிசனம் வருது. உன் வயிற்றுல வந்து ரெண்டு பிள்ளைகள் மோதிக்கொண்டிருக்கிறது, உன் வயிற்றுலேருந்து ரெண்டு ஜாதிகள் பிறையும், ஒரு ஜாதி வந்து பலத்திருக்கும், இன்னொரு ஜாதி வந்து அது வந்து பலவீனமாக இருக்கும். மூத்தவன் இளையவனுக்கு உணிஞ்சவன், அந்த யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன். தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். ஃபோர் நாலேஜ், தேவனுடைய முன்னறிவிப்பை தீர்க்க தரிசனமாக உரைக்கும் பொழுது அதன்படியே கொஞ்ச நாளில் நடந்தது. ரெபேக்காளுக்கு குழந்தை பிறந்தது. இதோ ஈசா ஏசா ஏசா வந்து என்ன செய்கிறான்றால், சிவந்த மேனியுடையவனாயிருக்கிறான், ரோமமுள்ளவனாயிருக்கிறான். யாக்கோபு வரும் பொழுது கால குதிங்கால பிடிச்சுக்கிட்டே வெளியே வந்தான். அங்கே உள்ள ஃபைட்டு, உள்ள ஃபைட், கற்பத்தில் ஃபைட். ஒரு கார்னல் பிலீவரும் ஒரு ரியல் பிலீவரும் சந்திக்கும் பொழுது கிளாஷ் ஏற்படும். இதுக்காகத்தான் நான் அநேக ஊழியக்காரில் சந்திப்பதில்லை. அவரை போய் பார்த்தோம்னா கிளாஷ் வரும். அவர் பேசுகிற காரியங்கள் நமக்கு ஒத்து வராது. அவர் நம்ம வீட்டுக்கு வந்து பேசினாலும் கிளாஷ் வரும். நீ மோதிரம் தாலியெல்லாம் என்னத்துக்குன்னா கிளாஷ் வரும். இந்த போட்டாக்கிட்டெல்லாம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் என்னத்துக்குன்னா கிளாஷ் வரும். நல்லா நிறைய கிளாஷ் வரும். இது ஏசா, ஏசாவும் யாக்கோபுக்கும் கிளாஷ். கற்பத்திலேருந்தே யார் முந்தி வர்றது? நான் முந்தி வருவேன் அப்படின்னு ஈசாக்கு அங்கே கிளாஷ் பண்ணுகிறான். அதனால் யார் முதல்ல வருவது, யாருக்கு பேத் ரைட்டு, யாருக்கு தகப்பனுடைய ஆசீர்வாதம், இதோ அதில் ரெண்டு பேருக்கு அங்கே கிளாஷ் வரும் பொழுது யாக்கோபு பெற்றுக்கொண்டான், இவன் பெற்றுக்கொள்ளலை. இவன் வேட்டையாட போயிடுவான். ரெண்டு பையங்களும் இருக்கிறாங்க, 15 வயசு ஆயிருக்கு. 15 வயசு வரைக்கும் தாத்தா இருக்கிறாரு. இவன் அவன் வேட்டையாட போயிடுவான். சின்ன வயசுலேருந்தே அந்த அம்பு அடிக்கிறது, அம்பு அடிக்கிறதுலே இருக்கிறான். பணம் சம்பாதிக்கணும், பெரிய பணக்காரனும் நல்லது தான், அதெல்லாம் வேண்டான்னு சொல்ல, கத்தரா நமக்கு எல்லாம் தருவார். ஆனால் இவனுக்கு வந்து ஆண்டவர் முக்கியம் இல்லை, இவனுக்கு வேட்டையாடுறதுலாம் இன்ட்ரெஸ்ட்டு. இவன் என்ன செய்கிறான், சின்ன பையனை பார்த்தா ஆளை காணலை. எங்கே போகிறான், எங்கே போயிட்டு வந்தா? நான் வந்து தாத்தாவை பார்த்தேன், பேர குழந்தைக்கு தாத்தா மேல பாசம். என்ன அங்கே பேசுற மெல்கிசிதே உங்களுக்கு வந்தாரு அப்பவும் திராட்சரசம் கூட, அந்த ஸ்டோரியை கொஞ்சம் சொல்லுங்க தாத்தா. சோதி சொல்றாரு. அப்புறம் திடீர்னு வந்தாரு, நான் ராஜாக்களை முறியடித்து வந்தேன், மாறி தந்தார் இப்படி திம்மன ஆசீர்வாதத்தை சொன்னார். இதோ அங்கே வந்து தாத்தாவும் பாட்டியும் நீங்கள் வந்து அந்த கூடாரத்தில் இருக்கும் பொழுது அங்கே கத்தர் வந்தார், மூணு பேர் வந்தாருங்க, அங்கே ஒருத்தர் கத்தர், அது எப்படி தாத்தா இருந்தார், அவர் என்ன சொன்னார், பாட்டி சிரிச்சாங்களா, பாட்டியா அந்த தூதனால் அவன் கத்தர் வந்து கடிஞ்சு கொண்டாரா, இப்படிலாம் கேட்குறான். இதோ நீங்கள் எங்கள் அப்பாவை வந்து பலி செலுத்த போ சொல்ல, ஏன்ப்பா எங்கள் அப்பா வந்து நீங்கள் வந்து கத்தி வச்சு குத்த போனீங்க, ஏன் தாத்தா அப்படி செஞ்சீங்க, அப்போ என்ன நடந்துச்சு, கத்துடைய தூதனானவர் வந்தார், அங்கே எப்படி ஒரு ஆட்டுக்குட்டி வந்தது, இதெல்லாம் இந்த ஸ்டோரி எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். எங்கே பையனை காணல, அவன் தாத்தா இருக்கிற வீட்டுக்கு போய் அந்த ரூமில் இருக்கிறான், எங்கே போயிட்டு வந்தா, தாத்தாட்ட போயிட்டு வந்தேன், இவன் தாத்தாட்ட போயிட்டு தான் எல்லாத்தையும் கேட்குறான், இவனுக்கு வந்து அது மேலே ஒரு ஆசை வருது, அப்புறம் நினைக்கிறான் நம்முடைய கண்டினியூட்டி இவன் மேலே தான் வருது. அல்லேலூயா. என்னுடைய லைஃப் ஹிஸ்டரி தொடர்ந்து வந்து இதோ என்ன செய்ய, ஏசா மேலே கிடையாது, அது ஆபிரகாம் ஈசாக்கு, அதுக்கு பிறகு ஜேக்கப். அல்லேலூயா. இந்த லைஃப் ஸ்டோரி, இந்த பிளட் லைன் வந்து இதோ கண்டினியூட்டியாக இருக்கிறது, தொடர்ச்சியாக வரணும்னா இவன் மூலமாக தான் அந்த தொடர்ச்சி வருது. இவனுக்கு அந்த வாஞ்சி அவனுக்கு அப்பவே இருந்தது. சப்லாண்டர் யாக்கோபு என்றால் சப்லாண்டர், ஆனாலும் அவனுக்குள்ள ஆவிக்குரிய வாஞ்சி இருந்தது. அல்லேலூயா. பின்பு அவன் இஸ்ரவேலாக மாறினான். அல்லேலூயா. அதே போல் சில பிள்ளைகளுக்கு சத்தியத்து மேலே ஆசை இருக்குது, சில பிள்ளைகள் சின்ன வயசுலேருந்தே சத்தியத்து மேலே வாஞ்சே இல்லை, பேட் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸை தேடி தேடி போகிறது, எங்கே போனோம், ஃப்ரெண்ட்ஸு ஃபோன் பண்ணால் ஆள் டக்குன்னு போயிடுவான், இருக்க மாட்டோம், செகண்டில் அங்கே போயிடுவான், என்ன ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸு. இவனுக்கு வந்து கத்துடைய வார்த்தை, ரீட் த பைபிள் அண்ட் ப்ரே, ரீட் த பைபிள் அண்ட் ப்ரே, சர்ச்சுக்கு போகணும், மெசேஜை கேட்கணும், இதோ கத்தருக்காக ஜீவிக்கணும். பாருங்கள் ரெண்டு பிள்ளைகளுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்கள், ஒன்று கார்னல் பிலீவர், இன்னொன்று ரியல் பிலீவர். அதனால் கார்னல் பாஸ்டர் என்ன பண்ணுறாரு, ஏசா பாஸ்டர் என்ன செய்கிறாரு, நான் ஒரிசா போனேன், நான் ஆந்திரா போனேன், நான் பெங்களூர் போனேன், நான் அங்கே போனேன், இங்கே போனேன், இதுதான் பேச்சு. ஆனால் இந்த பாஸ்டர் என்ன செய்கிறாரு, ரியல் பாஸ்டர், ஒரே பைபிள் படிப்பு, மெசேஜ் பண்ணுறது, ஜபத்தில் வைக்கிறது, ரீடிங் த பைபிள் அண்ட் ப்ரே. இவர் ஒரே மெசேஜ் படிச்சுட்டு இருக்கிறாரு, விசுவாசி வீட்டை கூட ஒழுங்காக சந்திப்பது கிடையாது, எங்கேயும் போறதில்லை, அவர் ரொம்ப நேரம் மெடிடேஷன் பண்றார். இதுதான் ஜேக்கப். அது ஏசா பாஸ்டர் உலகெல்லாம் ரவுண்ட் படிச்சுட்டு வருவார், அங்கே ஏதாவது ஆஃபரிங் கிடைக்குமா, ஏதாவது பணம் கிடைக்குமா அப்படின்னு அவருடைய இது வந்து சேசிங் ஆஃப்டர் ரிச்சஸ், சேசிங் ஆஃப்டர் அனிமல்ஸ். இதுதான் ஏசா பாஸ்டர். இந்த பாஸ்டர் என்ன பண்றாரு, ஜேக்கப் பாஸ்டர் என்ன செய்யறாரு, ஜேக்கப் பிலீவர் என்ன செய்யறாரு, தாத்தாட்ட போய் ஆபிரகாம்கிட்ட போயிட்டு இதோ பிரதர் பிரணாம் என்ன சொல்றார், பிரதர் பிரணாம் இந்த மெசேஜில் என்ன சொல்லியிருக்காரு, இதனுடைய கண்டினியூட்டி எங்கே இருக்குது. இந்த லைஃப் ஹிஸ்டரி எவ்வளோ பெரிய ட்ராமாவாக இருக்குது, எவ்வளோ பெரிய ஸ்டோரியாக இருக்குது, ஆபிரகாம்டைய ஸ்டோரி எவ்வளோ பெருசாக இருக்குது, அதெல்லாம் என்ஜாய் பண்ணுறது தான். இதோ பிரதர் பிரணாம்டைய வாழ்க்கையில் என்ன விஷன் வந்தது, என்ன மிரக்கிள்ஸ் நடந்தது, என்ன மெசேஜ், என்ன ரெவலேஷன் கொடுத்தார், இதுதான் நம்முடைய இன்ட்ரெஸ்ட். நம்முடைய ஆபிரகாம் வந்து பிரதர் பிரணாம், அவருடைய மெசேஜ், அவருடைய விஷன், அவருடைய மிரக்கிள்ஸ் வந்து நம்மளை ரொம்ப எக்ஸைட்மெண்ட் பண்ணுகிறது. அதை படிப்பதுக்கு மெடிடேஷன் பண்ணதுக்கு நேரமே போதலை, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ராத்திரி வரைக்கும் தியானிச்சாலும் நேரம் போதலை. ஆனால் ஏசா பாஸ்டர் ஒரே ரவுண்டிங்கில் இருக்கிறார், அவர் காரில் போவார், பிளேனில் போவார், அவர் டூ வீலரில் போவார், அவர் ஒரே ரவுண்டிங் ரவுண்டிங் ரவுண்டிங். ஞாயிற்றுலம்மா என்ன செய்வார், கொஞ்சம் ஏதாவது ஒரு சனிக்கிழமை படிச்சுட்டு ஞாயிற்றுல வந்து ஏதோ ஒன்று சொல்லுவார். அவர் தான் முழுசு ரவுண்டிங்கில் இருக்கிறாங்க, கொரோனா வந்து அதை ரவுண்டிங்கில் போவாடி ஸ்டாப் பண்ணி போட்டு இப்போ என்ன செய்ய முடியும், ரொம்ப கஷ்டம், பைபிள் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கெல்லாம், அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதில் கொரோனா வந்து எந்த பாஸ்டரையும் எங்கேயும் பிரசங்கம் பண்ண முடியாது, எங்கேயும் மீட்டிங் போக முடியாது, லாக்டவுன் பண்ணிட்டு, லாக்டவுன் பண்ணோன்னா இவங்க துடிக்கிறாங்க. நமக்கு வந்து அப்படி ஒன்றும் அது ஒன்றும் வேதனையான காரியம் இல்லை, நமக்கு ரொம்ப மெடிடேஷன் பண்ணுறது வசதியாக இருக்குது. ஹல்லேலூயா. இல்லை பாருங்க, டூ பீரியட் ட்வைன்ஸ், இங்கே எங்கே போய் முடியுது இந்த ஸ்டோரி, எங்கே போய் முடியுது ரெபேக்கா ஐசக் ஸ்டோரி வந்து இந்த ட்வின்ஸில் போய் முடியுது. இஸ்மாயில் என்ன சொல், இஸ்மாயில் வந்து இஸ்மவேல் வந்து ஹைபிரிடு, கலப்படமானவன், அடிமை பெண்ணுக்கு பிறந்தவன், 86 வயசு ஆகுது ஆபிரகாமுக்கு. அப்பொழுது அவனுக்கு இன்னும் பலம், சரீரம் சாகலை. சாராள் சொல்லுகிறா இந்த அடிமை பெண்ணை சேரும், அப்பொழுது அவன் மூலமாக நமக்கு ஒரு குமாரன் பிறப்பான், அந்த வாக்கு தத்துவம் அவள் மூலமாக நிறைவேறலாம் சொல்லும் பொழுது மனைவி பேச்சை கேட்டு அந்த ஆபிரகாம் வந்து சாராளை அந்த ஆகாரை எடுத்துக்கொண்டான், இஸ்மவேல் பிறந்தான். இந்த இஸ்மவேலுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா? ஏசாவுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் இல்லையோ ஆவிக்குரிய காரியங்களில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவனுக்கு ஒன்லி சேசிங் ஆஃப்டர் மணி, பணத்தை பிடி பெறணும், அதுக்காக ராத்திரி பகலாக பிரயாசப்படுவது. ஆண்டவர்களானுக்கு அடுத்த காரியம் தான் பாஸ்டர் சர்ச்சில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம மேக்கிங் மணி மேக்கிங் மணி. என்ன பார்த்தீங்களா, இஸ்மவேலும் ஒரு ஹைபிரிடு, அவன் ஒரு கலப்படமான பிராவி, அவன் ஒரு துஷ்டன், சண்டை போடுறான், எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுவான், அவனோட பேச்சு ஆரம்பிச்சாலே சண்டை தான் வரும், சண்டைக்காரன், சண்டாள பாவின்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி சண்டைக்காரன் தான் இந்த இஸ்மவேல். அவன் வந்து என்ன சொன்னான், இந்த ஈசாக்கோடு சண்டை போடுறான், சின்ன வயசுல அவனை பரியாசம் பண்ணுறான். சாரால் சொல்கிற இந்த மகனை அடிமை பண்ணி மகனையும் பரமதி, இவன் எப்படி அவனும் மகன் தான், அதனால் எப்படி அவனை கொண்டு போகிறது? கத்த சொல்கிற அவன் மனைவி பேச்சை கேளு, நான் அவனை ஆசீர்வதிப்பேன், அவனை வந்து இது பண்ணு. நல்லா அப்ராம் சொல்லியிருப்பார், ஈசா கிட்ட சொல்லியிருப்பார், இதே போல் உங்கள் அம்மா பேச்சை கேட்டுட்டு நான் போய் அந்த ஆகாரை வந்து மேரேஜ் அவளை சேர்த்துக்கிட்டேன், அதனால் அந்த ஒரு கீழ்ப்படியாத சண்டைக்கார பையன் பிறந்திருக்கிறான், அவன் வந்து உன்னை சின்ன வயசில் சொல்லி உன்னை பரியாசம் பண்ணி உன்னை சண்டை போடுவான், உன்னை அடிப்பான். என்னால் அம்மா சொன்னாங்க நீ அந்தவனை வந்து வனாந்திரத்துக்கு அனுப்பிடுன்னு சொல்லும் பொழுது, நானும் அவன் அடிமைத்தனம் பண்ண அடிமைத்தனத்தில் பிறந்த பிள்ளை, அவன் அடிமைத்தனத்துக்கு தான் போகிறான், இதை கத்த சொன்னார் நீ அனுப்பினாரு, இந்நாள் வரைக்கும் உனக்கு வந்து உபத்திரத்தை ஏற்படுத்தினேன், இந்நாள் வரைக்கும் அவன் சண்டை போடுறான், இப்பவும் சண்டை போடுறான். 13 அரப் கண்ட்ரிஸ் இஸ்ரவேலை சுற்றி இருக்குது இஸ்மேல் ஜனங்கள், அது நான் பண்ண மிஸ்டேக் தான், நான் வந்து அந்த ஆகாரம் எடுத்துக்கணும், நீ வந்து குழந்தை இல்லாட்டாலும் வேற கல்யாணம் முடிக்காத, நான் அதை அனுபவத்தப்பட்டிருக்கேன், நான் அதை கட்டுப்பட்ட கஷ்டத்தை பார்த்து, இதனால என்ன சொன்ன, நான் வந்து உங்களுக்கே நான் வந்து பெரிய கேடு ஏற்படுத்திட்டேன், அந்த பிள்ளைகள் இந்த இஸ்மேலின் பிள்ளைகள் இன்னைக்கும் சின்னாள் வரைக்கும் சண்டை போடுறாங்க ஆபிரகாம் பண்ண மிஸ்டேக்னால, மனைவி பேச்சை கேட்டனால அப்படியே. அதனால் நீ வந்து டோன்ட் மேரி அகெயின், நீ சைல்ட்லெஸ்ஸாக இருக்கிற 20 வருஷம் ஆயிட்டு, இதோ இருந்துச்சு ரொம்ப நாள், ரொம்ப வருஷமாக குழந்தை பிறக்கலை, மனைவியை நேசிக்கிறான் ஆனால் குழந்தை பிறக்கலை, நீ வேற மேரேஜ் பண்ணாத. அதனால தான் பைபிளில் என்ன பார்க்குறோம், ஈசாக்கு வேற மேரேஜ் பண்ணல, ரெபேக்காளுக்கு குழந்தை இல்லாட்டாலும் ரெபேக்காவுக்கு 20 வருஷமாக உத்தமமாக இருந்தான், பின்பு அவன் ஜோம் பண்ணான், கத்தர் அவன் ஜபத்தை கேட்டு அங்கே கொடுக்கும் பொழுது அதில் ட்வின்ஸ் வந்துட்டாங்க. அதே போல் தான் இன்றைக்கி வந்து இந்த லிவிங் பிரைடு, நம்ம வந்து ரெபேக்கா த லிவிங் பிரைடு, சாரா த டெட் பிரைடு, அவள் மறித்து போனால் ஏழு சபைக்காரன், நம்ம வந்து லிவிங் பிரைடாக இருக்கோம். இன்றைக்கி நம்முடைய கற்பத்தில் ரெண்டு பிள்ளைகள், ஒன்றோடும் ஒன்றும் ஆவிக்குரியும் ஒன்றும் மாம்சத்துக்குரியும், கற்பத்திலிருந்தே மோதல் ஆரம்பிக்கிறது. நான் முந்தி வருவேன்கிறான், தேசபுத்திரபாக எனக்குங்கிறான், இதோ என்ன செய்தான் என்றால் இப்படியாக அவங்களுக்குள்ள தகப்பனுடைய ஆசீர்வாதம் எனக்கு தான் வருது, ஏசா ரிஜெக்ட் பண்ணப்பட்டான், யாக்கோபு எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டான். ஆமீன். நம்ம இன்னைக்கு ஜேக்கப்பா இருக்கிறோம். ஆமீன். நம்முடைய பிளான் ஆஃப் ரிடெம்ப்ஷன் மறைஞ்சிடும், பிளான் வந்து கண்டினியூ ஆகுறது, அவனோட ஒரு பிளான் ஆதி அவர்லேருந்து ஆடம்லேருந்து கண்டினியூ பண்ணி கொண்டு வர்றார், ஆடம்லேருந்து நோவா, நோவாலேருந்து ஆபிரகாம், ஆபிரகாம் வந்து டேவிட்டு, டேவிட்லேருந்து ஜீசஸ், ஜீசஸ்லேருந்து ஏழு சபைக்காலங்க, இன்னைக்கு வந்து இங்கே ரெபேக்கா என்டைம் பிரைடு, இன்னைக்கு பிரைட் ரிவைவலில் ரெண்டு குழந்தைகள் இருக்கு. பாருங்க, நம்ம இன்னைக்கு ஆடாமிலேருந்து கனெக்ஷன் கொடுக்கணும், நம்ம அந்த கண்டினியூட்டியில் இருக்கிறோம், அந்த லைனில் இருக்கிறோம். இது ஏசா அதில் இல்லை, இஸ்மாயில் அதில் இல்லை. அதுபோதான் மெசேஜில் இருக்கிறவங்க சிலர் இஸ்மவேலாக இருக்கிறார்கள், சிலர் ஏசாவாக இருக்கிறார்கள், அவங்க இந்த ப்ரோக்ராமில் இல்லை. நம்முடைய ப்ரோக்ராம் அந்த ஆடாம் வரைக்கும் போகுது, ஆடாம்லேருந்து ஆதியாமத்துலேருந்து வெளிப்படுத்துகிற கண்டினியூட்டி. இந்த கண்டினியூட்டியில் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம், நம்ம பிளானில் இருக்கிறோம், நம்ம பேர் ஆட்டுக்குட்டியான ஜூபூஸில் இருக்கிறது.
ஹல்லேலூயா, ஆமென்.
இவ்வளோ மிஸ்ட்ரி ஆண்டவர் ரிவீல் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஏன் ஈசா குட்டின் பி த கண்டினியூட்டி, அவன் வந்து கண்டினியூட்டியில் இருக்க முடியாது, நம்ம கண்டினியூட்டியில் இருக்கிறோம். ஜீசஸ் பிறகு பவுல், அதுக்கு பிறகு இரேனியஸ், அதுக்கு பிறகு மார்டின், அதுக்கு பிறகு கொலம்போ, அதுக்கு பிறகு லூத்தர், அதுக்கு பிறகு வெஸ்லி, அதுக்கு பிறகு பிரன்கார், இன்னைக்கு நம்ம பிரேக் என் டைம் பிரேக், இந்த கண்டினியூட்டியில் இருக்கும். செயின்ட் பிரேக் ஆகலை, எத்தனை பேர் இந்த கண்டினியூட்டியில் இருக்கும்.
ஆமே,
ஏழு சபை காலங்கள் அந்த கண்டினியூட்டியை குறிக்கிறது. பைபிளில் எப்படி கண்டினியூட்டியாக எழுதியிருக்கு பாருங்கள், எவ்வளவு அழகா எழுதி இருக்குது. ஆடம் டு நோவா, நோவா டு ஏப்ராஹாம், ஏப்ராஹாம் டு டேவிட், டேவிட் டு ஜீசஸ், ஜீசஸ்ல இருந்து இதை பவுல் மார்ட்டின், இரேனியஸ், கொலம்பா, லூத்தர், வெஸ்லி, பிரன்ஹாம், அதுக்கு பிறகு பிரைடு. ஹல்லேலூயா. எப்படி பாத்தீங்களா? We are in the continuity.
Amen.
We are in the plan of God. Hallelujah.
Amen.
We know the Jesus. We know Jesus and His program. Hallelujah.
Amen.
Our names are written in the Lamb's book of life. Kandu neenga vandu urudhi paduthi kolala. Andavar enakku rapturing grace tharuvar. Hallelujah. நான் வந்து இந்த கடைசி கால எழுப்புதல், இதை விட ஒரு பெரிய எழுப்புதல் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு விதமான ஒரு மகத்தான எழுப்புதல் நம் மத்தியில இருக்கிறது.
ஆமென்.
பிரைட் ரிவைவல் வந்திருக்கிறது, தட் புல் நமக்கு வந்திருக்கிறது, ஏஞ்சல் ஆஃப் காட் இங்க வந்திருக்கிறது. மற்றவங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏசாவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏசா வந்து சேசிங் ஆஃப்டர் ரிச்சஸ், வேர்ல்ட்லி ரிச்சஸ், சேசிங் ஆஃப்டர் வேர்ல்ட்லி பிளஷர், உலக சந்தோஷங்களை தேடி போவது. நம்ம வந்து இன்ட்ரெஸ்டட் இன் தி வேர்ட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. ஏசாவுக்கு செவன் சீல் தெரியாது, ஏழாம் முத்திரை தெரியாது. அது இன்னும் திறக்கலன்னு சொல்லுவான் ஏசா. ஏழாம் முத்திரை திறக்கல, திறந்தா சாத்தான் டேமேஜ் பண்ணிடுவான் அப்படின்னு ஜனங்களை பயங்காட்டி. அதான் ஏழாம் முத்திரை திறக்கல, ஏழாம் முத்திரை திறக்கலன்னா எந்த முத்திரையும் திறக்கல. இன்னைக்கு நம்ம செவன் சீல இருக்கிறோம். இன்னைக்கு எல்லாமே நமக்கு பைபிளே ஓபன் ஆயிட்டு. இந்த செவன் சீல பிலீவ் பண்ணவங்களுக்கு பைபிள் முத்திரிக்கப்பட்ட புத்தகம் தான். ஏழு முத்திரை புத்தகத்தை அவங்க வந்து தெய்வமா வச்சு வழிபட்டாலும் உங்களுக்கு அந்த புத்தகம் முத்திரிக்கப்பட்ட புத்தகம் ஆயிருக்கிறது. இன்னைக்கு நமக்கு ஓபன் புக் ஆயிருக்கிறது. செவன் சீல பிலீவ் பண்ணாதவங்களுக்கு பைபிள் வந்து முத்திரிக்கப்பட்ட புத்தகம் ஆயிருக்கிறது. சீல்டு புக் நமக்கு இன்னைக்கு ஓபன் புக் ஆயிருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லா ஃப்ரம் ஜெனிசிஸ் டு ரெவலேஷன் எவ்ரிதிங் இஸ் ரிவீல்டு. ஹல்லேலூயா. எவ்ரிதிங் இஸ் ஓபன்ட். ஹல்லேலூயா. We are in the end time, bride revival. We are the spiritual people ordained by God. Hallelujah. Amen. We are expecting the changing of the body. நம்முடைய சரீரம் மறுதூபமாக்கப்படுதலை நம்ம எதிர்நோக்கி இருக்கிறோம். ஆமே. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்மளாம் ஜெபிக்கலாம். நம்மளாம் ஜெபம் பண்ணோம். எப்படி கர்த்தருடைய வார்த்தை எவ்விதமாக இருக்கிறது. எல்லா மிஸ்ட்ரியும் ரிவீல் ஆயிருக்கு. த பிளான் ஆஃப் காட் இன்னைக்கு ரிவீல் பண்ணியிருக்கிறார். நம்ம அந்த பிளான் ஆஃப் காட்ல இருக்கிறோம். யோர் இந்த கண்டினியூட்டி ஆஃப் காட்ஸ் பிளான். காட்ஸ் பிளான்ல நான் அந்த கண்டினியூட்டியில் அந்த தொடர்ச்சியில் நம்ம இருக்கிறோம். நமக்கு அதுக்கு அப்பாற்பட்டு இல்லை, நம்ம அதற்குள்ளே இருக்கிறோம். கத்தரி விதமான ஒரு ரகசியத்தை தம்முடைய மனசில் வச்சிருந்தார். அதன்படி அவர் செயல்பட்டு வந்தார். இன்றைக்கு அதை ரிவீல் பண்ணியிருக்கிறார். God's mind is revealed to the end time bride. இவ்வளவு காலம் அது சீல்டாக இருந்தது, முத்திரிக்கப்பட்டதாக இருந்தது. இப்பொழுது அது ரிவீல் பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த ரெவலேஷன் நமக்கு ராப்சரிங் ஃபெய்த்தை தருகிறது. இந்த ரெவலேஷன் தான் நம்மை மேலே கொண்டு செல்லும். இந்த ரெவலேஷனோடு கூட ஆண்டவர் நம்முடைய ப்ரேயர் ரிக்வஸ்ட், நம்முடைய ஜபங்கள், நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் தருகிறார். பாதாளத்தின் வாசல்கள் இந்த வெளிப்பாடை மேற்கொள்ள முடியாது. The gates of hell shall not prevail against it. ஆண்டவர் இந்த வெளிப்பாட்டின் மேல் நம்முடைய வாழ்க்கையை கட்டி இருக்கிறார். எக்காரணத்திட்டும் என்ன பெருங்காற்று வீசினாலும் அது ஒன்றும் அசையாது, அது நிலைச்சி நிற்கும். ஏனென்றால் வி நோ த பிளான் ஆஃப் காட், வி நோ ஜீசஸ் அண்ட் இஸ் ப்ரோக்ராம், வி ஆர் இன் த கண்டினியூட்டி இன் த லார்ட்ஸ் ப்ரோக்ராம். இவ்விதமான ஒரு வெளிப்பாடு இருப்பதனாலே சாட்டன் கேனாட் ப்ரிவேல் யூ, நத்திங் வில் ஹார்ம் யூ. ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டார். ஏன்னா நீங்கள் வெளிப்பாட்டில் இருக்கிறீங்க. யூ ஆர் ஸ்டாண்டிங் ஆன் த ராக். நம்ம கண்மலையின் மேல் நிற்கிறோம். கண்மலையின் மேல் நம்மை ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். அதனால் எல்லோரும் கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே சோத்ரம், இயேசுவே சோத்ரம், ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, சோத்ரம் இயேசுவே, நன்றி இயேசுவே, உமக்கு சோத்ரம். நீர் கொடுத்த எல்லா வெளிப்பாடுகளுக்காகும் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே சீயோனு காயித சீக்கிரத்தில் சிறியசு ராஜனும் தோன்றிடுவா, சீயோனு காயித சீக்கிரத்தில் சிறியசு ராஜனும் நெருங்கிடுவேன் எங்களை நேசிக்கிற பல்லோக பிதாவை நிரம்பட்டுமாக உங்களுடைய வார்த்தைகளை தியானித்து உங்களுடைய மனசுல என்ன பிளான் வைத்திருந்தீர், உங்களுடைய சிந்தை எவ்விதமாக இருந்தது, எவ்விதமாக நீ சிஷித்தீர், இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவங்களுடைய வாழ்க்கையை எவ்விதமாக நீர் அங்கே ஏற்படுத்தி இருந்தீர், அதெல்லாமே முடிவு காலத்தில் வாழ்கிற எங்களுக்காக அது எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மிஸ்ட்ரியை அந்த லோக்கப்பில் இருந்த மிஸ்ட்ரி இன்னைக்கு நீ ஓப்பன் பண்ணி ரிவீல் பண்ணியிருக்கிறீன். நாங்கள் அதை காணும் பொழுது எங்களை நாங்கள் அங்கே காண்கிறோம். நாங்களும் உடைய ப்ரோக்ராமில் இருக்கிறோம், நாங்களும் உடைய பிளானில் இருக்கிறோம், நாங்கள் அந்த பிளானில் நாங்கள் அந்த கண்டினியூட்டியில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை காணும் பொழுது எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம், எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்தது. உலகம் அதை அறியவில்லை, மெசேஜில் இருக்கிற அனைவரும் அதை அறியவில்லை, ஆண்டவரே டினாமினேஷன் பீப்புள் அதை அறியவில்லை. திருத்துவம் என்ற மணலிலே அவர்கள் கட்டியிருக்கிறார்கள். நாங்கள் கண்மலையின் மேல் கட்டப்படும், இயேசு கிறிஸ்து யார் என்ற வெளிப்பாட்டின் மேலே கட்டப்பட்டிருக்கும். இந்த பைபிள் ஆண்டவர் பசுத்தாவியானவர் ஓபன் பண்ணுகிறார். மனுஷனுடைய மூல ஞானத்தினாலே அதை அறிந்து கொள்ள முடியாது, படிப்பினாலே அதை அறிந்து கொள்ள முடியாது. எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறோ அவனுக்கு வெளிப்படுத்துகிறீர். நீர் இப்பொழுது இறங்கி வந்திருக்கிறீர், நாங்கள் ரெபேக்காவாக இருக்கிறோம். எலியேசரை காட்சி விட்டு எடுத்து விட்டீர். இப்பொழுது பிரைட் ரிவைவல், ஒரு எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பீஸ்ட் எங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. நாங்கள் இன்விசிபிள் யூனியனில் இருக்கிறோம். வி ஆர் த பிரெக்னண்டட் வைஃப் ஆகியிருக்கிறோம். இந்த ரிவைவலில் ஏசா யாக்கோபு இருக்கிறார்கள். நாங்கள் ஏசாவை போல இராதபடி, நாங்கள் யாக்கோபு போல சேஷர் புத்திர பாத்தின் மேலே வாஞ்சியோடு இருக்கேன். இதோ ஆண்டவர் பிரதர் பிரணாம் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட அந்த வெளிப்பாடுகளின் மேலே நாங்கள் கவனம் செலுத்த, அதை நாங்கள் பற்றி கொள்ளத்தக்கதாக நீர் நாம் எல்லாருக்கும் உதவி செய்வீராக. உலகம் இன்னைக்கு சாத்தானின் ஆழத்தில் இருக்கிறது. நாங்கள் தேவனுடைய ஆழத்தில் இருக்கிறோம். டீப் காலத் அண்ட் டு த டீப், ஆழத்தை நோக்கி ஆழம் கூப்பிடுகிறது. உலகம் இன்னைக்கு சாத்தானின் ஆழத்தில் மூழ்கி இருக்கிறது, பாவத்தில் மூழ்கி இருக்கிறது, அநியாயத்திலும் அக்கிரமத்திலும் அசுத்தத்திலும் மூழ்கி இருக்கிறது. உலக மக்களுக்கு இன்னைக்கு வாஞ்சை இல்லை, தேவனை குறித்த அறிவில்லை. ஆக உலக ஆண்டவரை தத்தளித்து கொண்டிருக்கிறது. அது மிகவும் இக்கட்டான ஒரு நேரத்தில் விழுந்து போகிற நிலையில இருக்கும் பொழுது இந்த கடைசி நேரத்தில் இந்த என் டைமில் ஆண்டவரே எங்களுக்கு நீர் விதமான வெளிப்பாடுகளை தந்து எங்களுடைய ஆத்மாவை பலப்படுத்தி கொண்டு எங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தருகிறேன், எங்களுக்கு டிவைன் ஹீலிங் தருகிறேன். உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள், உம்முடைய வார்த்தையை கேட்ட அனைவருக்கும் சுகத்தை தருவீராக, பாதுகாப்பை தருவீராக, கர்த்தரின் ஆசீர்வாதத்தை தருவீராக, எல்லா கலக்கங்களிலிருந்தும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீ தருவீராக, ஆசீர்வதியும் இறக்கமாயிரும். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக்கொள்வோம். Glory to Jesus and tell us his love, full love, we give all the glory to Jesus. And tell us his wonderful love. Kumbhavar ke kirisheshu Velattu bommi mahimayam. Kumbhavar ke yendrendrum avar ke. Kathar thaame engal ellarai aashirvadippaarage. Amen.